சகோதரன் நெவில், உங்களுக்கு நன்றி. மாலை வணக்கம் நண்பர்களே, இது உண்மையாகவே இன்றிரவு மீண்டுமாக 5 இரவுகளுக்கான தொடர் கூட்டங்களை துவங்கும்படியாக இங்கே கூடாரத்தில் இருப்பதை நான் ஒரு மகத்தான சாத்தியமாகவே கருதுகிறேன். நான் இங்கே கூடாரத்தில் ஓர் எடுப்புதலை கொண்டிருந்தது முதற்கொண்டே சில நேரத்தில் இது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. நாங்கள் இதை ஒருபோதும் செய்தித்தாள்களிலோ அல்லது வேற ஏதோ ஒன்றிலோ அறிவிக்கவே இல்லை. ஆகையால் ஜனங்களை அமர்த்துவதற்கு போதிய இடவசதியை நாங்கள் கொண்டிருக்க மாட்டோம் என்பதை நாங்கள் அறிந்திருந்தோம். ஏனென்றால் இது சிறியதாயும் நம்முடைய இருக்கைகளின் எண்ணிக்கை மிகவும் குறைவுள்ளதுமாயிருக்கிறது. ஆனாலும் நாங்கள் எல்லோருக்குமே எங்களால் முடிந்த அளவு இடவசதியை அமைத்துக் கொடுப்போம். எனவே நாங்கள் இங்கே உள்ள உயர்நிலை பள்ளியின் உடற்பயிற்சி கூடத்தை வாடகைக்கு எடுக்கப் போவதாக இருந்தோம். அப்பொழுது எங்களால் அதை விளம்பரப்படுத்தியிருந்திருக்க முடிந்திருக்கும். ஆனால் இப்பொழுது இது பள்ளி நடைபெறும் நேரமாய் உள்ளது. எனவே அதை எடுத்து பயன்படுத்த இயலாதாய் உள்ளது. நான் என்னுடைய ஊழியங்களுக்காக கடல் கடந்து செல்ல வேண்டி இருப்பதால் நான் வெகு சீக்கிரத்தில் புறப்பட்டு செல்வேன் என்று எண்ணுகிறேன். நான் மீண்டுமாய் அந்த கடன் செல்வதற்கு முன்பு சபையார் எல்லோரும் சேர்ந்து வந்து ஒரு சிறு ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்று விரும்பினேன். நாம் அடிக்கடி சந்திக்கிறோம் என்பதையும் நாம் கடைசி முறையாக ஒரு முறை சந்திக்கப் போகிறோம் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். ஆகையால் நாம் அவருடைய வார்த்தையானது நாளுக்கு நாள் திரைநீக்கப்படுவதை காண்கையில் நாம் கர்த்தரோடும் அவருடைய வார்த்தையோடும் நம்மால் முடிந்த அளவு நெருக்கமாயிருந்து சரிபடுத்திக் கொள்ள விரும்புகிறோம். எனவே நமக்கு இங்கு ஒரு சிறு கூட்டம் இருக்குமேயானால் அது அருமையாயிருக்கும் என்றும் அப்பொழுது நாம் வியாதிஸ்தர்களுக்காக ஜெபிப்போம் என்றும் நான் எண்ணினேன். இது கொஞ்ச காலத்திற்கு முன்னர் கர்த்தர் எனக்கு அளித்த ஒரு தரிசனத்தின் மூலம் எனக்கு கூறப்பட்டுள்ளது. சில வருடங்களுக்கு முன்னர் அல்லது கொஞ்சங்காலத்திற்கு முன்னராய் இது இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். நான் அதை ஊழியத்தின் ஒரு மாற்றத்தை குறித்து வீட்டிலே ஒரு புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறேன். இங்கு அமர்ந்துள்ள ஜனங்களில் அநேகராகி நீங்கள், நான் அநேகர் என்று கூற மாட்டேன், ஆனால் நினைவிருக்கட்டும், நாம் இந்த கூடாரத்தை முதலில் கட்டின போது, நாம் அப்பொழுது அங்கே மூலைக்கல்லை நாட்டின போது அந்த காலையில் உண்டான தரிசனம் உங்களுக்கு நினைவிருக்கும். அப்பொழுது அவரோ, இது உன்னுடைய கூடாரம் அல்ல என்றார். ஆனால் அவர் என்னை ஆகாயத்தின் கீழே அமர்த்தி வித்தியாசமான காரியங்கள் சம்பவிக்கும் என்று என்னிடம் கூறினார். நீங்கள் அதை அறிவிலையானால் அது கூறப்பட்ட விதமாகவே சரியாக அது நிறைவேறுகிறதை நீங்கள் கவனியுங்கள். புரிகிறதா? அது எப்பொழுதுமே அந்த விதமாகவே இருந்து வருகிறது. ஆகையால் அவர் என்ன கூறினாரோ அது தேவனாயிருக்கிறது என்றும் அது உண்மையாயிருக்க வேண்டும் என்றே நான் உறுதியாக நம்பியிருக்கிறேன். அதன் பின்னர் கொஞ்ச காலத்துக்கு முன்னர் நான் ஒரு தரிசனத்தில் இருந்து ஒரு பெரிய கூடாரத்தை கண்டேன். ஓ, அது மிகப்பெரிதான ஒன்றாய் பெரிய காரியமாயிருந்தது. அப்பொழுது நான் பேசிக் கொண்டிருந்த போது அநேக ஆத்துமாக்கள் பிடத்தண்டையிலிருந்து தங்களுடைய கரங்களை மேலே உயர்த்தியிருப்பதோடு ஒரு விதமாய் அமைதியாயும் மௌனமாயும் அழுது கொண்டிருந்தனர். அப்பொழுது ஓர் அருமையான பெருநன்மையாய் கூறப்பட்ட மனிதன் மேடையண்டைக்கு வந்து, இப்பொழுது சகோதரன் பிரணாம் ஆயத்தமாய்க் கொண்டிருக்கையில் அவர்கள் ஜெப வரிசையை அமைப்பார்கள் என்றார். அப்பொழுது நான் அந்தபடியாக நின்று கொண்டிருந்தேன். உண்மையாகவே ஜெப வரிசையோ எனக்கு இடப்பக்கமாக இருக்கப் போவதாயிருந்தது. நான் அங்கு வரிசையில் நின்று கொண்டிருந்த ஜனக்கூட்டமானது ஒரு நகரத்தின் தொகுதி அல்லது அதற்கு அதிகமான இடத்தில் இருப்பது போன்று தோன்றினதை கவனித்தேன். அங்கு ஒரு சிறு கட்டிடம், மரத்தால் செய்யப்பட்ட ஒரு கட்டிடம் இந்த கூடாரத்தின் உட்புறத்தில் இருந்தது. அங்கே ஒரு பெண்மணி நின்று கொண்டிருக்க ஒரு மனிதன் பெயர்களை பதிவு செய்ய ஜனங்களோ உணவருக்கான கக்கத்தண்டுகளோடும் நோயுற்றோரின் தூக்குப்படுக்கைகளிலும் உள்ளே சென்று மறுபுறத்திலோ வெளியே நடந்து வந்து கொண்டிருந்தனர். அல்லது அங்கு நடைபெற்ற யாவற்றையும் கண்டு நான் வியப்புற்றேன். அப்பொழுது நீங்கள் இந்த புகைப்படத்தில் காண்கிற கர்த்தருடைய தூதனானவர் என்னிடத்திலிருந்து புறப்பட்டு அந்த சிறு கட்டிடத்துக்கு மேலே சென்று அங்கே நின்றுவிட்டு பின்னர் கீழே சென்றார். அப்பொழுது ஒரு சத்தம் பேசி, நான் உன்னை அந்த ஸ்தலத்திலே சந்திப்பேன் என்றது. நல்லது, இப்பொழுது நான் அந்த நேரத்திற்காகவே எதிர்நோக்கி இருக்கிறேன். இப்பொழுது நான் அதிக பணியின் காரணமாக கொஞ்ச காலம் இளைப்பார புறப்பட்டு சென்றிருந்தேன். ஆயினும் நான் திரும்பி வந்துவிட்டேன். நாம் கடந்த வார இறுதியில் இங்கே 3 இரவுகளாக ஒரு விதமான சபை உபதேசத்தை ஒரு சிறு பொருளாக கருதி பேசி வந்தோம். அது கடந்த சனிக்கிழமை இரவு, ஞாயிறு காலை மற்றும் ஞாயிறு இரவாயிருந்தது. இது இந்த கூட்டத்துக்கு முன்னதாயிருந்தது. அது ஒரு விதமாக சபையே அசைத்த நிலையில் இருந்தது. ஆகையால் நம்மால் தொடர்ந்து சென்று இப்பொழுது இந்த கூட்டத்திற்கு வர முடிந்தது. ஆகையால் இதற்கு பின்னர் உடனடியாக ஞாயிறு இரவு எனக்கு தெரிந்த மட்டில் கூடாரத்தில் கொஞ்ச நேரம் என்னை வழியனுப்பும் இரவாயிருக்கும். நான் தேவனை அவளோடு எதிர்நோக்கிக் கொண்டும் நம்பிக்கை கொண்டும் இருக்கிறேன். அதாவது இந்த வாரத்தில் கொஞ்ச நேரம் இங்குள்ள இந்த சிறிய அறையை ஒரு ஜெப அறையாக பயன்படுத்த விரும்புகிறேன். வியாதியஸ்தரையும் அவதியுறுவோரையும் உள்ளே கொண்டு சென்று அவர் என்னை சந்திப்பாரா என்று காணவும், புதிய ஊழியத்தின் பேரில் மீண்டும் கூடாரத்திலேயே துவங்கவும் உள்ளே அது செய்யப்படுவதை காண நிச்சயமாகவே நான் வாஞ்சையாயிருப்பேன். என் நண்பர்களே, அது என்னவென்றே எனக்கு தெரியவில்லை. அது என்னவா இருக்கும் என்ற எந்த எண்ணமும் எனக்கு இல்லை. ஆனால் இப்பொழுது செவி கொடுப்பவர்களே, அது அவருடைய ஏழ்மையான வியாதியான இந்த நாளில் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அதிகமாக உதவும்படியான ஏதோ காரியமாக இருக்கும் என்றே நான் நம்புகிறேன். நான் விசுவாசம் உள்ளவனாயும் உண்மை உள்ளவராயும் அவர் எனக்கு அளித்திருக்கிற மற்ற வரங்களோடு நான் உண்மையாய் இருந்ததை காட்டிலும் அதிக உண்மையாய் இருக்க முயற்சிப்பேன் என்று நான் அவருக்கு வாக்களிக்கிறேன். அது நிறைவேறுமையானால் அப்பொழுது மற்றவைகள் இருந்து வருகிற விதமாகவே அப்படியே அவ்வளவு உண்மையாயிருக்கும். இப்பொழுது அது மற்ற வரங்கள் அவைகள் இருந்த விதமாகவே அவ்வளவு உறுதியாக இன்னும் அப்படியே இருக்கிறது. ஆனால் இப்பொழுது புதியதாக ஏதோ ஒரு காரியம் சம்பவிப்பதற்காக நான் எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறேன். அது இங்கே சம்பவிக்கும் என்று நம்புகிறேன். இப்பொழுது நாம் இன்றிரவு பேசலாம் என்றும் எப்படி நான் உணர்ந்தேன் என்றும் பார்க்கலாம் என்றும் நான் எண்ணியிருக்கிறேன். நான் மற்றொரு காரியத்தை செய்ய விரும்புகிறேன். அதாவது நான் முதல் முறையாக உள்ளே செல்லும் போது என்னுடைய மனைவியை அங்கே என்னால் உள்ளே அனுப்ப முடியுமா என்றும், அது முதன்முறையாக உண்டாகும் போது அவள் என்னோடு இருக்கும்படியாகவும் அது அந்த விதமாக இருக்குமா என்று பார்க்கும்படியாகவும் நான் கண்டறியும்படி முயற்சிக்க விரும்புகிறேன். அப்படி இல்லை என்றால் அப்பொழுது ஸ்திரீகளை உள்ளே கொண்டு வந்து நாம் ஒரே நேரத்தில் அவர்கள் இருவரை, ஒரே நேரத்தில் இரண்டு ஸ்திரீகளை உள்ளே கொண்டு வரலாம் என்றிருந்தேன். ஆகையால் அது இரண்டில் ஏதோ ஒரு விதத்தில் கிரியை செய்யும் என்று நான் கூறிக்கொண்டிருக்கவில்லை. எனவே நீங்களே அதை அறிந்து கொள்வீர்கள். ஏனென்றால் அது ஏற்கனவே கூறப்பட்டிருக்கிறது. அதாவது நாம் ஏதோ ஒரு புது காரியம் சம்பவிப்பதற்காக எதிர்நோக்கிக் கொண்டிருந்தோம். நாம் எதிர்நோக்கிக் கொண்டும் இருக்கிறோம். ஆனால் அது சம்பவிக்கும் என்று அவர் என்னிடம் கூறினார் என்று இப்பொழுது நான் கூறவில்லை. அது நான் கண்ட தரிசனத்தில் உள்ள ஒரு கூடாரத்தில் இருந்தது. ஆனால் சந்தேகத்துக்கிடமின்றி அது எங்கும் எந்த நேரத்திலும் சம்பவிக்கலாம். ஆகையால் நாம் அதற்கு எதிர்நோக்கி கவனித்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நாங்கள் உங்களை சரியான நேரத்தில் அனுப்பிவிட முயற்சிக்கப் போகிறோம். பாடல் ஆராதனை அரை மணி நேரமும், பிரசங்க ஆராதனை மற்றும் பீட ஆராதனை முதலியன ஏறக்குறைய ஒரு மணி நேரமும் ஆகாது, ஒன்றரை மணி நேரமாயிருக்கும். எனவே நின்று கொண்டிருக்கும் ஜனங்களுக்கு தசைப்பிடிப்பு ஏற்படாது. எனவே நாளை இரவும் திரும்ப வரலாம். இப்பொழுது நாம் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பண்டைய வார்த்தையை திறப்பதற்கு சற்று முன்னர் நாங்கள் அதில் உள்ளதற்கு புறம்பாக ஒன்றையுமே ஒருபோதும் கூற மாட்டோம் என்று நாங்கள் உங்களுக்கு உறுதியளிப்போம். ஏனென்றால் அதுவே அஸ்திபாரமாய் உள்ளது. எனவே நாம் அதை செய்வதற்கு முன்பு நாம் அப்படியே ஜப வார்த்தைகளுக்காக சற்று நேரம் நம்முடைய தலைகளை தாழ்த்துவோமாக.
That were just the dust
of அன்புள்ள தேவனே, நாங்கள் இன்றளவு உம்முடைய பிரசன்னத்தில் இருக்கின்றபடியா நாங்கள் வெறுமன பூமியின் மண்ணாய் இருக்கிறோம் என்று எங்களுடைய பலவீனமான உருவத்தை அறிந்து கொள்கிறோம். உம்மை கனப்படுத்தவும் மகிமைப்படுத்தவுமே நீர் எங்களை ஜீவனுள்ள உருவங்களாய் கொண்டு வந்திருக்கிறீர். எங்களுடைய ஜீவியங்களும் எங்களுடைய இலக்கு உம்முடைய ஆசீர்வதிக்கப்பட்ட கரங்களில் உள்ளது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம்.
And we have committed ourselves by
ஒரு மேலான உலகத்தில் என்னென்றைக்கும் உம்மோடு ஜீவிக்கும்படியாக எங்களுக்கு அளிக்கப்படும் எங்களுடைய நித்திய இலக்கை நம்பி விசுவாசத்தின் மூலம் நாங்கள் எங்களையே உம்முடைய கரங்களில் ஒப்புவித்திருக்கிறோம். அந்த மேலான உலகத்தில் நாங்கள் ஒருபோதும் சுகமீனத்திற்காகவோ அல்லது தேவைக்காகவோ ஜபத்தை ஏறெடுக்க மாட்டோம். அங்கே ஒரு கன்னத்திலிருந்து ஒரு சொட்டு கண்ணீரும் ஒருபோதும் விழாது. அங்கே ஒருபோதும் ஒரு பலவீனமான சுருக்கமிழந்த நபராய் ஒருவரும் மேலே வரமாட்டார்கள். ஆனால் நாங்கள் அங்கே வாழ்வுமாய் என்னென்றைக்கும் இருப்போம். தேவனுடைய மகிமையானது எங்கள் மேல் இருக்கும். எங்களுக்கு சுகமளித்திலே தேவைப்படாது. ஏனென்றால் நாங்கள் என்னென்றைக்குமாய் நித்தியமாக சுகமாக்கப்பட்டிருப்போம். இப்பொழுது நாங்கள் இருக்கிற இந்த சிருஷ்டிப்பானது மாற்றப்படும் போது அவருடைய சொந்த மகிமையின் சரீரத்தை போன்ற ஒரு சரீரத்துக்குள்ளாக உருவாக்கப்படுவோம். அப்பொழுது நாங்கள் அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிப்போம். எங்கள் ஒவ்வொருவருக்கான அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலையானது வந்தடையும் வரையில் நீர் எங்களுக்கு அளித்திருக்கிற அவ்வளவு பெரிதான விசுவாசத்தினால் உம்முடைய மகத்தான நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக எப்படியாக நாங்கள் அறிந்துள்ள ஒவ்வொரு பிரயாசத்தையும் நாங்கள் செயலில் ஈடுபடுத்த விரும்புகிறோம்.
On the eve of this little gathering together here in this
இதுவோ நாங்கள் இங்கு நடத்தின முதலாம் எடுப்புதலில் நினைவு விழாக்களில் இந்த சிறிய நினைவு கொண்டாட்ட வழக்க ஸ்தலத்தில் இங்கே இந்த மாலை பொழுதில் ஒன்று சேர்ந்துள்ள சிறு கூட்டமாய் உள்ளது. நீருமுடைய மகத்தான வல்லமை உள்ள கரத்தினால் எங்களுக்கு மகத்தான வல்லமை உள்ள கிரியைகளை செய்து காண்பித்தீர்.
From here is swept forth a revival to every nation. And around the world tonight, revival.
இங்கிருந்து ஒரு எழுப்புதலானது ஒவ்வொரு தேசத்திற்கும் பெருக்கெடுத்து வேகமாய் சென்றுள்ளது. உலகத்தை சுற்றிலும் இன்றிரவு எழுப்புதல் அக்னிகள் மலைகள் மேல் எரிந்து கொண்டிருக்க புருஷர்களும் ஸ்திரீகளும் அவர்களுடைய சுகவீனம் மற்றும் வியாதியிலிருந்து சுகமாக்கப்பட்டுக் கொண்டும் உண்மையான ஜீவனுள்ள தேவனோடு அறிமுகமாக்கப்படும்படியாகவும் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஓ தேவனாகிய கர்த்தாவே, இன்றிரவு உம்முடைய ஆவியை எங்கள் மேல் கர்த்தாவே பெரிதான அளவில் ஊற்றும்.
And if it so pleases thee, Lord, if it's in thy divine program, we would ask, O God, that in this
building, இது உமக்கு மிகவும் பிரியமாய் இருக்குமானால், இது உம்முடைய தெய்வீக நிகழ்ச்சி நிரலாய் இருக்குமாயின், ஓ தேவனே, இந்த கட்டடத்தில் நீர் இந்த புதிய வரத்தை கிரியை செய்ய துவங்கும் என்றும் அது ஊழிய களங்களில் தங்கியிருக்கிற இவர்கள், ஜெப வீரர்களாய் இருந்து வருகிற இவர்கள், முதல் முறையாக மகத்தான யெகோவாவின் கரம் இந்த புதிய விதத்தில் அசைவதை அவர்கள் கண்டு அதன் பலன்களுக்கு பங்காளிகளாய் இருக்கும்படிக்கே நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தாவே அதை அருளும். அது எங்கோ இருக்கும் என்று அறிந்து அது இங்கு அருளப்பட வேண்டும் என்று நாங்கள் தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். ஏனென்றால் அது அவண்ணமாய் செய்யும்படியான உடைய மகத்தான முன் தீர்மான நோக்கத்தில் உள்ளது என்று நாங்கள் உணர்கிறோம்.
Now bless us, Lord, as we turn back the pages of the book, your blessed holy word. May our spirits be open to receive it, Lord.
உம்முடைய ஆசீர்வதிக்கப்பட்ட பரிசுத்த வார்த்தையை அந்த புத்தகத்தின் பக்கங்களை திருப்புகையில் கர்த்தாவே இப்பொழுது எங்களை ஆசீர்வதியே, அதை ஏற்றுக்கொள்ளும்படி எங்களுடைய ஆவிகள் திறக்கப்படுவதாக. இன்றிரவு ஆராதனைகள் முடிவுற்று நாங்கள் எங்களுடைய பல்வேறுபட்ட வீடுகளுக்கு செல்ல புறப்படும் போது, நாங்கள் வழியிலே அவர் நம்முடனே பேசின போது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று எம்மாவூரிலிருந்து வந்தவர்கள் கூறினது போல இன்றிரவு நாங்களும் கூறுவோமாக. ஏனென்றால் நாங்கள் இதை அவருடைய நாமத்தில் அவருடைய மகிமைக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன்.
Tonight I have chosen for just the scripture reading a few verses, if you wish to turn to it, to the book of Kings.
இந்த இரவு நான் ஒரு சில வசனங்களை வேத வாசிப்புக்காக தேர்ந்தெடுத்துள்ளேன். நீங்கள் அதற்கு திருப்ப விரும்பினால் ராஜாக்களின் புத்தகம், ராஜாக்களின் முதலாம் புத்தகம், ராஜாக்களின் முதலாம் புத்தகம் 18 அதிகாரம் நான் 17 வசனத்தில் இருந்து துவங்கி வாசிக்க விரும்புகிறேன். அதன் பின்னர் நான் சரித்திரத்திலிருந்து அவரை வெளியே எடுத்து உயர்த்துதல் என்ற ஒரு பாடப்பொருளை எடுக்க விரும்புகிறேன். இப்பொழுது இதை குறித்துக் கொண்டிருக்கிற உங்களுக்காக நான் அதை மீண்டும் மேற்கோள் காட்டுவேனாக. சரித்திரத்திலிருந்து அவரை வெளியே எடுத்து உயர்த்துதல்.
Now the 17th verse of the 18th chapter of 1 Kings. And it came to pass when Ahab saw Elijah that Ahab said.
இப்பொழுது ராஜாக்களின் முதலாம் புத்தகம் 18 அதிகாரத்தின் 17 வசனம். ஆகாப் எலியாவை கண்டபோது ஆகாப் அவனை நோக்கி, இஸ்ரவேலை கலங்கப்பண்ணுகிறவன் நீ அல்லவா என்றான். அதற்கு அவன், இஸ்ரவேலை கலங்கப்பண்ணுகிறவன் நான் அல்ல, கர்த்தரின் கட்டளையை விட்டு பாகால்களை பின்பற்றினதால் நீரும் உம்முடைய தகப்பன் வீட்டாருமே இஸ்ரவேலை கலங்கப்பண்ணுகிறவர்கள்.
Now therefore send and gather to me all Israel unto Mount.
இப்போதும் கர்மேல் பர்வதத்திலே இஸ்ரவேல் அனைத்தையும், பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேரையும், எசபேலின் பந்தியிலே சாப்பிடுகிற தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் 400 பேரையும் என்னிடத்தில் கூட்டிக் கொண்டு வர ஆட்களை அனுப்பும் என்றார். அப்படியே ஆகாப் இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரிடத்திலும் ஆட்களை அனுப்பி கர்மேல் பர்வதத்திலே அந்த தீர்க்கதரிசிகளை கூடி வரும்படி
செய்தான். How long halt ye between two opinions?
அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள், கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றார். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை.
We are standing tonight upon the brim and watching come to pass and unfold two great scenes, and those two great scenes.
நாம் இன்றிரவு விளிம்பின் மேல் நின்று கொண்டு இரண்டு மகத்தான காட்சிகள் தெரிவிக்கப்பட்டு நிறைவேறுவதை கவனித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த இரண்டு மகத்தான காட்சிகள் இவைகளே. அவைகளில் ஒன்று சரித்திரத்தின் முடிவாயிருக்கிறது, மற்றொன்று காலத்தின் முடிவாயிருக்கிறது. காலங்களினூடாக வாழ்ந்த அநேக மகத்தான மனிதர்கள் இப்பொழுது நாம் அணுகிக் கொண்டிருக்கிற இந்த வேளையை காண வாஞ்சித்திருந்தனர்.
And as we live in this glorious setting of mortal sun and the breaking of the eternal light,
நாம் இந்த மகிமையான மானிட சூரிய அஸ்தமனத்திலும் நித்திய வெளிச்சத்தின் புலர்தலிலும் ஜீவிக்கின்றபடியால், எப்போது மனிதன் வாழும்படிக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிற காலங்களிலேயே மிக சிறந்த ஒன்றில் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று நான் உணர்கிறேன். ஏனென்றால் இது காலத்தின் முடிவாயும் நித்தியத்தில் இணைவதாயும் உள்ளது.
History only tells us what we have read, what has been.
சரித்திரமானது நாம் என்ன படித்திருக்கிறோம், என்ன இருந்து வந்துள்ளது என்பதை மட்டுமே நமக்கு கூறுகிறது. எதிர்காலத்தில் என்ன உள்ளது என்பதோ தேவனுடைய கரத்தில் உள்ளது. சரித்திரமானது மிகவும் அதிக அளவில் எழுதப்பட்டிருக்கவில்லை என்பதை இன்றைக்கு நாம் கண்டறிகிறோம். ஏனென்றால் அது எப்போதுமே உபயோகிக்கப்படும் என்று நான் நினைக்கவில்லை.
Both of these great events are running into shallow waters. For
இந்த ஒரு மகத்தான நிகழ்வுகளுமே மேலோட்டமான நிலையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. உதாரணமாக நாம் தேசிய நெருக்கடிகளை எவ்வாறு தீர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். தேசிய பாதுகாப்பும் மேலோட்டமான நிலையில் தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது.
Traveling around over the world, it seems like
உலகம் முழுவதும் பயணிக்கையில் இது நம்முடைய தேசத்தில் மட்டுமல்ல என்பது போல் தென்படுகிறது. ஆனால் என்ன செய்ய வேண்டும் என்று எந்த தேசத்திற்குமே தெரியவில்லை. எங்கும் குழப்பம் உள்ளது போல் தென்படுகிறது. நான் ஆப்பிரிக்காவிற்குள் செல்லும் போது அவர்கள் எல்லோருமே ஜனங்கள் மத்தியில் காணப்படும் கிளர்ச்சியை குறித்து பயப்படுகின்றனர். பொது உடைமை கொள்கையோ தேசத்தில் எங்கும் பெருக்கெடுத்து பரவிக்கொண்டிருக்கிறது. நான் சுவிட்சர்லாந்துக்குள் சென்றாலும் இதே விதமாகவே உள்ளது. நான் விஜயம் செய்திருக்கிற மற்ற எல்லா தேசங்களிலும் நிலையற்ற சமாதானமே நிலவியுள்ளது போன்று அவைகள் தென்படுகின்றது. இப்பொழுது நம்முடைய கர்த்தர் தேசங்களுக்கிடையே அமைதியின்மையும் தத்தளிப்புண்டாக்கும் நேரமும் தேசங்களுக்கிடையே இடுக்கணம் உண்டாகும் என்றும் அப்படிப்பட்ட ஒரு நேரம் உண்டாகும் என்றும் முன்னறிவித்தார் என்பதை நீங்கள் அறிவீர்கள்.
And we have tried everything that's seemingly humanly possible to make it last just a little longer.
நாம் மனித தன்மையோடு செய்யக்கூடியதாய் தோன்றுகிற ஒவ்வொரு காரியத்தையும் கொண்டு அதனை கொஞ்ச காலமாவது நீடித்திருக்கும்படி செய்ய முயற்சித்திருக்கிறோம். ஆனால் நாம் காலத்தை செலவழித்துக் கொண்டிருக்கிறோம் என்றே நான் நம்புகிறேன். அதை குறித்து நம்மால் செய்ய முடிந்த வேறெந்த காரியமாவது உண்டு என்பதை நான் நம்பவில்லை. நாம் அதனுடைய முடிவில் இருக்கிறோம். நாம் கொஞ்ச காலம் ராஜாக்களை கொண்டு முயற்சித்தோம். அவர்களால் கிரியை செய்ய முடியவில்லை. அதன் பின்னர் அவர்கள் ஜனநாயகத்தை கொண்டு முயற்சித்தனர். அதுவும் கிரியை செய்யவில்லை. நாம் முயற்சித்தோம். அவர்கள் சர்வாதிகாரிகளை கொண்டு முயற்சித்தனர். அதுவும் கிரியை செய்யவில்லை. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு முறையும் சற்று மேலோட்டமாக செயல்படுவது போன்றே தென்படுகிறது. இப்பொழுது ஏதாவது சம்பவிக்கக்கூடும் என்று மகத்தான வேளையில் நாம் நிற்கிறோம். அது 5 நிமிடத்திலேயே முற்று பெற்றுவிடக் கூடும். அதாவது ஒவ்வொரு தேசமும் பொடிப்பொடியாய் நிலத்தில் கிடத்தப்படும். நாம் அந்த நேரத்தில் இருப்போமேயானால் சபையானது எங்கே இருக்க வேண்டும்? ஒரு பெரிதான நெருக்கடி
ஆயிற்று. It seems like that home life.
ஆகையால் நாமும் கூட ஓர் இல்லற வாழ்க்கை இக்கட்டையுடையவர்களாக இருக்கிறோம். வீட்டு வாழ்க்கையானது மேலோட்டமான தண்ணீருக்குள் ஓடிக்கொண்டிருக்கிறது போன்றே தென்படுகிறது. அது வழக்கமாக ஒரு வீட்டில் அந்த தகப்பனார் குடும்பத்தின் தலைவர் காலையில் அமர்ந்து அவர் தன்னுடைய குடும்பத்தோடு பேசுவார். அவர்கள் யாவரும் பண்டைய குடும்ப வேதாகமத்தை எடுத்து ஒரு சிறிய பகுதியை வாசித்துவிட்டு யாவருமாய் மேதையை சுற்றி சேர்ந்து ஜெபத்தை எடுப்பார். நீங்களோ அதை ஒருபோதும் காண்பதில்லை. பொழுது சென்றவுடனே தாயார் பாத்திரங்களை கழுவின பின்பு அவர்கள் யாவரும் உள்ளே ஒன்று கூடி வேதாகமத்தில் இருந்து ஒரு சில பகுதிகளை வாசித்துவிட்டு படுக்கைக்கு செல்லும் முன்னர் ஜெபிப்பார்கள். அந்நாட்களில் இளைஞர் புரியும் தீய செயலை கண்டறிவது நிச்சயமாகவே ஒரு கடினமான காரியமாக இருந்தது. பையன்கள் யாவருமே பணிபுரிய வீட்டை விட்டு வெளியே சென்றனர். பெண் பிள்ளைகளோ கீழே ஓடும் ஆற்று நீரோடையில் தங்களுடைய துணிகளை துவைப்பதன் மூலம் தாயாருக்கு உதவி செய்தனர்.
But the day we just push a little button and the
ஆனால் இன்றைக்கோ ஒரு பொத்தானை எடுத்த பாத்திரங்கள் எல்லாமே கழுவப்படுகின்றன. அம்மாவோ காரில் ஏறி சீட்டு விளையாட்டுக்கு அல்லது வீதிகளில் சுற்றித் திரிய சென்று விடுகிறார். பணியும் ஒரு எந்திர கலப்பையினால் செய்யப்படுகிறது. எனவே நாம் ஒரு கூட்ட சோம்பேறிகளாய் வேலையற்ற ஜனங்களாய் இருப்பதை தவிர வேறொன்றையும் உடையவர்களாய் இருக்கவில்லை. அமெரிக்காவில் உள்ள அநேக வீடுகளில் வேதாகமானது ஒதுக்கி வைக்கப்பட்டு அவர்கள் அதை கண்டுபிடிக்க ஒரு மணி நேரமாவது துருவி தேட வேண்டிய அளவிற்கு வீட்டு வாழ்க்கையானது மிகவும் விழிப்பு தளர்விடப்பட்டதாய் உள்ளது. அவர்கள் ஞாயிறு காலையில் தங்களுடைய மார்க்கத்திற்காக சுமார் 20 நிமிடங்களே இருக்கும்படியாக சபைக்கு செல்கிறார்கள். போதகரோ சுமார் 30 நிமிடங்கள் எடுத்துக்கொண்டால் அவர் நிர்வாக குழுவினரால் அழைக்கப்படுகிறார். அது என்ன? வீட்டு வாழ்க்கையே விரயமாய்க் கொண்டிருக்கிறது. வழக்கமாக முன்பெல்லாம் தகப்பனாரும் தாயாரும் ஒருவருக்கொருவர் அன்பு கூர்ந்து உயர் மதிப்பு காட்டி நெஞ்சார நேசித்து வந்தனர். தாயார் வயதாகி மடிப்பு விழுந்து காணப்படும் போதும் அவளுடைய வளமற்ற வயோதிக முகத்தில் சுருக்கம் எடுத்து காணப்படும் போதும் அவளுடைய மூக்கு கண்ணாடியானது அவளுடைய மூக்கிற்கு மேலே கீழ்நோக்கியவாறு தொங்கிக் கொண்டிருக்கும் போதும் தகப்பனாரோ அவள் வாலிபமாகவும் அழகாகவும் இருந்தபோது அவர் நேசித்தது போன்றே அப்படியே அவளை நேசிப்பார். ஆனால் இன்றைக்கோ நான் குற்றம் காணும்படியாய் பொருட்படுத்தி கூறவில்லை. ஆனால் அவள் சற்று வயோதிக நிலையை அடையும் போது அவர் வேறு ஒரு பெண்ணை ஒரு புதிய மாதிரியாய் மாற்றிக் கொள்ளுகிறார். அது கார்களை அல்லது மற்ற ஏதோ காரியத்தை மாற்றுவது போன்று அந்த விதமாக இருப்பது போன்று தென்படுகிறது. உண்மையான குடும்ப அன்பானது அதிக அளவில் காணப்படுகிறது இல்லை என்பது போன்றே தோன்றுகிறது. ஏதோ காரியம் சம்பவித்திருக்கிறது. வீட்டு வாழ்க்கை விரயமாய் கொண்டிருக்கிறது. அநேக ஆண்டுகளுக்கு முன்பு நாம் வழக்கமாக கொண்டிருந்த பண்டைய அமெரிக்க இல்லத்தை நாம் உடையவர்களாக இருக்கவில்லை. நான் கூற விரும்புகிற மற்றொரு காரியம் உண்டு. அது முடிவுற்றுக் கொண்டிருக்கிற மற்றொரு காரியமாக இருக்கிறது. நட்புறவு சீரழிந்து கொண்டிருக்கிறது. நாம் வழக்கமாக கொண்டிருந்த நண்பர்களை இப்பொழுது நாம் கொண்டிருக்கவில்லை என்பது போல் தென்படுகிறது. நாம் முன்பெல்லாம் கொண்டிருந்த உண்மையான நண்பர்களை இப்பொழுது உடையவர்களாக இருக்கவில்லை. முன்பெல்லாம் இவ்வாறு இருந்து வந்ததை என்னால் நினைவு கூற முடிகிறது. அதாவது அக்கம் பக்கத்தில் உள்ள யாராவது ஒருவர் சுகவீனம் அடைந்திருக்கும் போது சுற்றிலும் உள்ள எல்லோருமே வந்து அவர்களுடைய எல்லா வேலையும் செய்ய அவர்களோடு உதவி செய்வர். மற்றும் செய்ய முடிந்த எந்த காரியத்திற்கும் ஒரு கரம் அளித்து உதவி புரிந்தனர். ஒரு நேரத்தில் அவர்களோடு முழு இரவுமே தரித்திருப்பர். நான் அடிக்கடி கூறியிருப்பது போன்றே இது உண்மையாயிருக்கிறது. அதாவது அண்டை விட்டார் மறுத்து போய்விட்டார் என்பதை நாம் செய்தித்தாளில் காணும் வரைக்கும் நாம் அதை அறிந்து கொள்வதே இல்லை. அதுதான் நட்புறவா? அப்பா வீட்டுக்கு ஒரு சாவியை வைத்திருக்கிறார், அம்மா ஒரு சாவியை வைத்திருக்கிறார். அவர்கள் இருவருமே பாதி ராத்திரி வரை வெளியே சென்று விடுகிறார்கள். பிள்ளைகள் எங்கே இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் அறியார்கள். சிறு பிள்ளைகளோ பெற்றோர் வெளியே செல்லும் போது குழந்தைகளை பேணி காப்போரோடு இருக்கின்றனர். அந்த விதமாகவே வாழ்க்கையானது வாழப்படுகின்றது.
Do you know the Bible predicts all these things? So what?
வேதாகமம் இந்த எல்லா காரியங்களையும் முன்னறிவிக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்களா? ஆகையினால் இது என்ன? இந்த காரியங்கள் முடிவுக்கு வருவதை கவனிக்கும் ஒரு நிலையில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் என்பதா இது உள்ளது?
Let's take church life.
நாம் சபை வாழ்க்கையை எடுத்துக்கொள்வோம். அங்கேதான் இவை யாவுமே துவங்கின. சபை வாழ்க்கையும் விரயமாய் கொண்டிருக்கிறது. ஜனங்களோ இன்றைக்கு சபையை ஏறக்குறைய ஒரு விக்கிரகமாகவே ஒரு குலமரபு சின்ன நிலைக்கம்பத்தை போன்று எண்ணிக்கொள்கின்றனர். போய் சபையில் 5 நிமிடங்கள் அமர்ந்து நான் என்னுடைய மார்க்கத்துக்குரிய செய்துவிட்டேன் என்கிறார்கள். உங்களுடைய சிறு பங்களிப்பில் அது என்னவா இருந்தாலும் செலுத்துகிறீர்கள், போதகருக்கு செலுத்துகிறீர்கள். அது அவர்கள் பற்றாக்குறவை நிரப்புகிறதில்லை. அவர்கள் ஒரு சிறு இரவு உணவை கொண்டு வந்து அதை போதகருக்கு அளித்து சமரசமாக்குகின்றனர். அவர் திருப்தி அடையவில்லை என்றால் அப்பொழுது அவர் தனக்கு இன்னும் மேலாக ஊதியம் வழங்கும் எங்காவது புறப்பட்டு செல்கிறார். அது போதகர் தெய்வீக பிரகாரமாக அழைக்கப்பட்டிருக்கவில்லை என்பது போன்றே தென்படுகிறது. அது போதகருக்கு ஒரு ஆகார சீட்டு இருக்க வேண்டும் என்பதே துவக்கமாக இருக்கிறது என்பது போன்றே தென்படுகிறது. அதாவது ஜனங்கள் அவருக்கு எங்கெல்லாம் மிக அதிகமாக பணம் அளிக்கின்றனரோ அங்கேயே அவர் செல்கிறார். அது அந்த விதமாக இருக்கக்கூடாது. அது ஒரு மக்கள் சமுதாயத்திற்கு தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு மனிதன் என்றே இருக்க வேண்டும். அவர் எலியா செய்தது போன்றே மலையின் உச்சியில் கேரித் ஆற்றன்றையிலே காகங்கள் அவரை போஷிக்கும்படி எதிர்பார்த்து அங்கேயே படுத்து கிடக்க வேண்டியதா இருந்தாலும் அவருடைய தெய்வீக ஊழியமானது நிறைவேற்றப்படும் வரையில் அவர் தரித்திருக்க வேண்டும். அவர் கொஞ்சம் பணம் பெறுகிறாரா அல்லது இல்லையா என்பது முக்கியமல்ல. முதலில் அது தேவனுடைய அழைப்பா இருக்க வேண்டும். ஆனால் அது பணத்தின் அழைப்பை அல்லது ஒரு பெரிய நிலையை மற்றும் அந்த ஒழுங்கின் பேரிலான ஏதோ ஒன்றை அல்லது அதிக புகழ்வாய்ந்த நபராக மாற்றுவதற்கு ஒரு பெரிய சபையாவதற்கு அல்லது அதை போன்ற ஏதோ ஒன்றாவதை போன்றதான நிலையை மாற்றுகின்றது. அதன் பின்னர் அவர்கள் அங்குள்ள சபையை விட்டு விடுகின்றனர். அவர்கள் ஒன்று மற்றவர்களாக துவங்குகின்றனர். இது வெளிப்படுவதை கவனியுங்கள். இப்பொழுது நான் இன்னமும் 50 வயதிற்கு கீழானவனாகவே இருக்கிறேன். பாப்டிஸ்ட் சபைக்கும் மெத்தோடிஸ்ட் சபைகளுக்கும் சென்று பண்டைய மாதிரியான எழுப்புதல் கூட்டங்களில் அவர்களை கவனித்தது என்னால் நினைவு கூற முடிகிறது. அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு கர்த்தரை ஸ்தோத்தரித்து சபையின் பிரகாரத்தில் மேலும் கீழுமாய் நடந்து பாவிகளை பிடத்தண்டை செல்ல சம்மதிக்க வைப்பர். நீங்கள் அதை இனிமேல் எங்குமே ஒருபோதும் காணமாட்டீர்கள். அவர்கள் ஒரு எழுப்புதல் நேரத்தில் பண்டைய மாதிரி கொண்ட ஜெபக்கூட்டங்களை வழக்கமாக வைத்திருப்பார்கள். அது அண்டை வீட்டில் உள்ள ஒரு பாவிக்கோ ஒரு பையனுக்கோ அல்லது பெண்ணுக்காகவோ இருந்திருக்கலாம். பண்டைய தாய்மார்களும் தகப்பன்மார்களும் அந்த பிள்ளைகள் மேல் திட நம்பிக்கை வரும் வரையில் ஜெபிப்பார்கள். அவ்வளவு கடினமாக ஜெபிப்பார்கள். அப்பொழுது அவர்கள் பீடத்தண்டையிலே தங்களுடைய வழியை சரி செய்து கிறிஸ்து பண்டை வருவர். ஆனால் நீங்கள் அதை இனி ஒருபோதும் காணமாட்டீர்கள். அது ஆழமற்ற தண்ணீரில் ஓடிக்கொண்டிருக்கிறது போன்று தென்படுகிறது. அது அந்த விதமாக இருக்க வேண்டும் என்பது போன்று தென்படவில்லை. அப்பொழுதெல்லாம் வழக்கமாக அநேக சபைகள் அவ்வாறு இருந்ததுண்டு. அநேக வருடங்களுக்கு முன்பு அவர்கள் ஒரு சபையில் ஒரு எழுப்புதல் கூட்டம் வைத்தால் அப்பொழுது மற்ற எல்லா சபைகளும் அதற்கு ஒத்துழைப்பு அளிக்கும். அவர்கள் வந்து உதவி செய்து மற்றும் தங்களுடைய அங்கத்தினர்களை அங்கே அனுப்பி மற்ற சபைகளை மூடி ஒரு எழுப்புதல் கூட்டத்தை நடத்துவர். நீங்கள் அதை இனிமேல் காண
மாட்டீர்கள்.
இப்பொழுது என்ன சம்பவித்துள்ளது, அதை குறித்து நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? அது அப்படியே ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறதா இருக்கிறது. அது இரண்டு நிலைகளை சுட்டி காண்பிக்கிறது. அவைகளில் ஒன்று காலம் முடிவடைந்து கொண்டிருக்கிறது, மற்றொன்று கர்த்தராகிய இயேசுவின் வருகையாகும். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் உறுதியாக உரைத்துள்ளதோ கடைசி நாட்களில் சபைகள் துரிகரமுள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகமோக பிரியராயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கமில்லாதவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் இருப்பார்கள் என்று கூறியுள்ளார். ஆகையால் அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும் என்று வேதமானது முன்னறிவித்திருக்குமேயானால் நாம் எப்படி அது சம்பவிப்பதை தவிர வேற எந்த காரியத்தையும் எதிர்பார்க்க முடியும்? தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் வேலனை மறுதளித்தல், இன்றைய தேசத்தினூடாக சென்று நம்முடைய தேசங்களில் விசுவாசமாயிருக்கிற கொஞ்சம் கைப்பிடி அளவு விசுவாசிகளை கண்டுபிடியுங்கள். உண்மையாகவே இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார் என்று விசுவாசிக்கிற உண்மையான விசுவாசிகளையே நான் பொருட்படுத்தி கூறுகிறேன். பாருங்கள், அவர்கள் சபையை ஒரு விக்கிரகமாக வைத்து விட்டனர். நாம் கடந்த சில தினங்களில் நம்முடைய போதனையில் அதனூடாக பார்த்து வந்திருக்கிறோம். நாம் அதை கத்தோலிக்க சபையின் மேலும் அவர்களுடைய விக்கிரகங்களின் மேலும் சபையின் அருகே அவர்கள் கடந்து செல்லும் போது அதற்கு பணிந்து வணங்குவதன் பேரிலும் பழி சுமத்துகிறோம். புராட்டஸ்டன்ட்களும் அதே போன்று அவ்வளவு மோசமாக இருக்கிறார்கள். அவர்கள் வெறுமனே எப்பொழுதாவது ஒருமுறை சபைக்கு செல்கிறார்கள். மேலும் அவர்களில் சிலர் வருடத்துக்கு ஒருமுறை செல்வார்கள். அது ஈஸ்டர் என்றாய் உள்ளது. அண்மையில் நகரத்தில் இங்கே ஒரு ஊழியக்காரர் இந்த கருத்து குறிப்பை கூறினதை நான் கேள்விப்பட்டேன். அவர், நான் என்னுடைய எல்லா ஜனங்களுக்கும் ஈஸ்டர் காலை என்று ஒரு மகிழ்வார்ந்த கிறிஸ்துமஸ் என்று கூறினேன் என்றார். ஏனென்றால் நான் அவர்களை இனிமேல் கிறிஸ்துமஸ் இல்லை அடுத்த ஈஸ்டர் வரையிலுமே காண மாட்டேன், எனவே ஒரு மகிழ்வார்ந்த கிறிஸ்துமஸ்
என்றார்.
நான் இங்கிருந்து இந்த காரியங்கள் வெளிப்படுவதை கவனிக்கும் போது மாநிலர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் ஏதோ காரியம் சம்பவிக்க வேண்டியதா இருக்கிறது என்பதை அறிந்து கொள்கிறோம். அது அப்படியே இந்த விதமாகவே செல்ல முடியாது. ஒவ்வொரு நபரும் 5 நிமிடங்கள் நிற்பதற்குரிய நேரத்தை உடையவர்களாக இருக்கவில்லை. அவர்கள் வீதியினூடாக தள்ளிக்கொண்டும் ஓடிக்கொண்டும் அவசரமாக சென்று கொண்டும் நெருக்கிக் கொண்டும் செல்கிறார்கள். இந்த பிற்பகல் நெடுஞ்சாலையில் பிள்ளைகள் வந்து கொண்டிருந்த போது நானும் வந்து கொண்டிருந்தேன். அதாவது அது நண்பகலாயிருந்தது. நான் நியூ ஆல்பனிலிருந்து வந்து கொண்டிருந்தேன். அந்த பிள்ளைகளுக்கு இடையில் சாலையினூடாக ஒரு பெண்மணி ஏறக்குறைய 20 மைல் வேகத்தில் செல்லக்கூடிய ஒரு பகுதியில் கிட்டத்தட்ட மணிக்கு 60 அல்லது 70 மைல் வேகத்தில் அவளால் முடிந்த அளவு முழு வேகத்தில் வந்து சென்றாள். அவள் எங்கே போய்க் கொண்டிருந்தாள்? அப்பொழுது ஒரு சில நிமிடங்களில் நான் என்னோடு இருந்த நபரிடத்தில், நீர் அதை குறித்து என்ன நினைக்கிறீர் என்று கேட்டேன். இதோ இன்னும் 2 கார்கள் அந்த பிள்ளைகளுக்கு மத்தியில் முழு வேகத்தில் பந்தயத்தில் செல்வது போன்று சென்றன. நாம் வாழும் இடுக்கமான வீதியானது காலையில் ஒரு பந்தய பாதையை போன்று உள்ளது. பாத்திரங்களை கழுவ அல்லது ஆர்த்தர் காட்ஃப்ரே நிகழ்ச்சியை கேட்க அல்லது ஏதோ ஒன்றுக்கு துரிதமாக வீட்டிற்கு விரைந்து செல்ல வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். நீங்கள் எங்கே போய்க் கொண்டிருக்கிறீர்கள்? காரியம் என்ன? எல்லா நிலைகுழு காரியத்திற்கும் விளைவாக பெற்றுள்ளது என்னவென்றால், புருஷரும் ஸ்திரீகளும் இந்த தற்போதைய உலகின் பிரியர்களாக மாறியிருப்பதே காரணமாகும். மகத்தான காரியமாய் இருக்க வேண்டியதோ வேதாகமத்தை வாசிக்கவும் மற்றும் ஜெபிக்கும்படி நேரத்திற்கு வீட்டிற்கு வருவதுமே ஆகும். ஜான் வெஸ்லினுடைய தாயார் சூசன்னாளை குறித்து நான் நினைத்து பார்க்கிறேன். அவள் 17 பிள்ளைகளுக்கு தாயாக இருந்தாள். அவள் ஜபத்தில் செலவழிக்க வேண்டியிருந்த நேரத்தை நான் எண்ணி பார்க்கிறேன். அது ஒவ்வொரு நாளும் ஜபத்தில் 2 அல்லது 3 மணி நேரம் செலவழித்ததே ஆகும். 17 பிள்ளைகளை வளர்த்த தாய், அவர்களில் ஒருவர் உலகத்தினுடைய மகத்தான பிரசங்கிமார்களில் ஒருவராய் கொண்டு வரப்பட்டார். மற்றொருவர் அந்நாளின் மகத்தான பாடல் எழுத்தாளர்களில் ஒருவராய் விளங்கினார். அது சார்லஸ் அவர்களும் ஜான் அவர்களுமே ஆகும். ஏனென்றால் அவள் தேவனை சேவிக்க நேரத்தை எடுத்துக்கொண்டாளே என்று உலகத்தின் காரியங்களில் வீணாய் காலத்தை செலவழிக்கவில்லை.
The foundation of our home.
நாம் நம்முடைய தேசத்தின் நம்முடைய அஸ்திபாரம், நம்முடைய வீட்டின் அஸ்திபாரம், நம்முடைய சபையின் அஸ்திபாரம் மூழ்குவதை கண்ட பின்னர் நம்மால் என்ன செய்ய முடியும்? அப்படியானால் நான் இதை கூற விரும்புகிறேன், ஓ உலகத்திற்கு எதிரொலிக்கக்கூடிய ஒரு சத்தத்தை நான் உடையவனாயிருந்தால் நலமாயிருக்கும். நாம் ஒரு திடமான அஸ்திவாரத்தை விட்டுவிட்டோம். அது தேவனுடைய ஆசீர்வதிக்கப்பட்ட பரிசுத்த வார்த்தையான வேதாகமாய் உள்ளது.
For all heavens and earth will pass away, but God's word shall never pass away.
வானமும் பூமியும் ஒழிந்து போகும், ஆனால் தேவனுடைய வார்த்தையோ ஒழிந்து போவதில்லை. இந்த கல்லின் மேல் தேவன் நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்றார்.
So what a blessed privilege it is to all of us.
ஆகையால் தேவனுடைய நல்ல பண்டைய வேதாகமத்தை கரண்டிட்டு எடுத்து அதனுடைய பக்கங்களை திருப்பி நாம் நேரடியாக சத்தியத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை அறிந்திருப்பது நம் எல்லோருக்குமே அது என்ன ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட சாத்தியமாயிருக்கிறது. கடந்த நாட்களில் சம்பவித்த இந்த நேரங்களை காண்கிறோம். அப்பொழுது அது ஒரு சரித்திர பிரகாரமான தேவனை குறித்தே பேசுகிறது. இந்த வழிகளில் அல்லது இந்த ஒழுங்கில் அமையும்படி நாம் எப்போது முயன்று வெற்றி பெறும்படியா இருப்பதற்கான ஒரே வழி அந்த சரித்திர பிரகாரமான தேவனை சரித்திரத்திலிருந்து வெளியே அழைப்பதாகும். ஏனென்றால் எல்லா நாட்களினூடாகவுமே ஜலப்பிரளய அழிவிலும் கிறிஸ்துவின் வருகைக்கு முன்னதான வித்தியாசமான நிகழ்வுகளிலும் அவர் முறையிடப்பட்ட போது அவர் ஒருபோதும் கைவிடுகிறதில்லை. அவர் எப்பொழுதுமே சரியாக இருக்கிறார். நான் இப்பொழுது ஒரு நேரத்தை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். அதாவது ஒரு தேசமானது சிறையிருப்பில் இருந்தது, அது இஸ்ரவேலாயிருந்தது. அவர்கள் எகிப்தில் இருந்த போது எகிப்தியர்களை சேவிக்க பொறுக்க முடியாத வன்கொடுமைக்குள்ளாக்கப்பட்டனர். அது ஒவ்வொருவரும் ஆர்வமிழந்து ஊக்கமற்று காணப்பட்டு வந்தது போன்றே தென்பட்டது. ஐக்கிய நாடுகள் ஒரு தேசமாக ஸ்தாபிக்கப்படும் வரையில் இருந்ததைப் போல இஸ்ரவேலர் இருமடங்கு எகிப்தில் இருந்தனர் என்பதை நீங்கள் அறிவீர்களா? நாம் கிட்டத்தட்ட அதை போன்று 150 அல்லது 70 வருடங்கள் கூட அவ்வாறு இருக்கவில்லை. அவர்களோ எகிப்தில் அடிமைத்தனத்தில் 420 வருடங்கள் இருந்தனர்.
But it come a time when seemed like that all hopes is gone, but there was one.
ஆனால் ஒரு நேரம் வந்தபோது எல்லா நம்பிக்கையும் அற்று போனது போன்று தென்பட்டது. ஆனால் ஒரு மனிதனும் ஸ்திரியும் நெருக்கடியான நேரத்தில் ஆபிரகாமிடத்தில் பேசின ஒரு சரித்திர பிரகாரமான தேவனிடத்தில் விசுவாசம் கொண்டிருந்தது போன்று தென்பட்டது. அவர்கள் அவரிடத்தில் முறையிட்டால் அவர் மறு உத்தரவு அருளுவார் என்று விசுவாசித்தனர். அது அம்ராம், யோகபேத். அம்ராமின் மனைவியாயிருந்தாள். அவர்கள் மோசேயின் தாய் தகப்பனாயிருந்தனர். அண்மையில் இங்கே கொஞ்ச காலத்திற்கு முன்னர் எப்படி அந்த அம்ராம் இரவிலே வீட்டிற்கு வருவார் என்றும், அப்பொழுது அவர் யோகபேத்தே நான் மிகவும் களைப்புற்றிருக்கிறேன் என்று எப்படி கூறுவார் என்பதை குறித்து தெளிவாக ஒரு சிறு எடுத்துக்காட்டினை அளித்து பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன். அவருடைய முதுகில் ஆளோட்டிகளின் கசையடிகள் ஆறாமல் ரணமாயிருக்கும். அப்பொழுது அவளோ பொறுமையாய் அமர்ந்து ஒருவேளை அந்த காயம்பட்ட இடங்களை கழுவி துடைத்து அழுது கொண்டே, ஓ அம்ராமே, ஏதோ காரியம் செய்யப்படக்கூடியதாக இருக்கவில்லையா என்று கூறுவாள். அப்பொழுது அவரோ, ஓ அன்பே, நீ இன்றைக்கு என்னோடு இருந்திருந்தால் அந்த வாலிபர்கள் அந்த சுமைகளை இழுக்க முயற்சித்த போது அவர்களை அடித்ததை பார்த்திருப்பாய். அவர்கள் இருதயமற்றவர்களாயிருந்தனர். அவர்கள் இவர்களை மிருகங்களைப் போன்றே நடத்தினர். அது நம்முடைய இஸ்ரவேலின் வாலிப புருஷர்கள் ஏதோ காரியம் செய்யப்படக்கூடியதா இருக்கவில்லையா என்று கூறுவதை நான் கேட்டிருப்பேன். அதை குறித்துதான் இப்பொழுது நான் வியப்புறுகிறேன். நம்முடைய வாலிப பருவ பையன்களை காணும் போது அவர்கள், அதாவது இன்றைக்கு நம்முடைய வாலிப பருவத்தினர் நாளைய புருஷரும் ஸ்திரிகளுமாயிருப்பார்களே, அவர்களுடைய கழுத்து வரை முடித்தோங்க, அவர்களுடைய இடுப்புகளுக்கு கீழே குறுங்கார் சட்டைகள் கீழே இறங்கி இருக்க, அவர்களுடைய பக்கவாட்டில் ஒரு கைத்துப்பாக்கி செருகி வைக்கப்பட்டிருப்பதோடு அவர்களுடைய வாய்களின் ஓரத்தில் ஒரு சிகரெட்டோடும் காணப்படுகின்றனர். அது என்னவாயிருக்கும்? அது இன்னமும் பிசாசின் கீழான அடிமை நிலையாயிருக்கிறது. ஏதோ காரியம் செய்யப்படக்கூடியதா இருக்கவில்லையா? அம்ராம் ஒருவேளை தேசத்தில் இருந்தவர்களிலேயே ஒரே ஒருவர். அவர் அவ்வளவு களைப்புற்றிருந்தாலும் பொருட்படுத்தாமல் ஒரு சிறு ஏணிப்படிகளின் மேலே ஏறி சென்றிருப்பார். அங்கே அவர் ஒவ்வொரு இரவும் துன்ப வேளைகளில் ஆபிரகாமிடம் வந்த, யோபுவிடம் வந்த, ஈசாக்கினிடத்தில் வந்த, யாக்கோபினிடத்தில் வந்தவரை குறித்து அவர் கற்றறிந்த ஆபிரகாமின் தேவனை நோக்கி முறையிட்டிருப்பார். நிச்சயமாகவே அவர் அவர்களுடைய நாளில் தேவனாயிருந்திருந்தால் அவர் அந்த நாளிலும் தேவனாயிருந்திருப்பார். அவர் மோசேயின் நாளில் தேவனாயிருந்தாரானால் அவர் இன்றைக்கும் தேவனாயிருக்கிறார். அவர் சரித்திரத்திலிருந்து வெளியே அழைக்கப்பட வேண்டியவராயிருக்கிறார். செயல்புரிய காட்சியில் அழைக்கப்பட வேண்டியவராயிருக்கிறார். என்னால் ஒவ்வொரு இரவும் அம்ராமை காண முடிகிறது. எவ்வளவுதான் களைப்புற்ற போதிலும் கவலையே படவில்லை. அதுவே அந்த தேவனில் அவருடைய விசுவாசத்தை நிரூபித்தது.
But today the people, if they don't get everything they ask for, the first
ஆனால் இன்றைக்கு ஜனங்கள் முதன்முறையாக அவர்கள் ஜெபிக்கும் போது அவர்கள் கேட்கிற எல்லாவற்றையும் அவர்கள் பெற்றுக் கொள்ளவில்லை என்றால் அப்பொழுது அவர் மறித்து விட்டார் என்று அவர்களுக்கு கருத தோன்றுகிறது. இன்றைக்கு நமக்கு தேவை என்னவென்றால் வீரமான ஆவியையுடைய புருஷர்களும் ஸ்திரீகளும் உண்மையாகவே ஜீவிக்கிற ஒரு தேவனை காணும் வரையில், செயலுக்குள்ளாக வரும் வரையில், பதிலுக்காக கவலைப்படாமல் பற்றிக் கொண்டிருக்க தீர்மானிக்கப்படுகின்ற புருஷர்களும் ஸ்திரீகளுமே ஆகும். அவர்கள் அதனோடு தரித்திருக்கும்படி தீர்மானிக்கப்படுகின்றனர். அவர்கள் சுகவீனமாயிருக்க மருத்துவரோ அவர்கள் சுகம் பெற இயலாது என்று கூறியிருந்தாலும், அதே சமயத்தில் அவர்கள் சுகமடைய போகிறார்கள் என்று அவர்களுக்குள் இருக்கிற ஏதோ ஒன்று அவர்களிடம் சொல்லுகிறது. என்ன சம்பவித்தாலும் கவலைப்படாமல் தொடர்ந்து பற்றிக் கொண்டிருங்கள். நீங்கள் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நடந்து திரிந்து உங்களுடைய முழு பேரனும் செலவழிந்த பிறகும் நீங்கள் உலக பிரகாரமான ஸ்தாபன சபைகளில் சேர்ந்திருக்கிறீர்களா? உங்களால் இன்னமும் நிவாரணத்தை கண்டறிய முடியவில்லையா? பாவத்திலிருந்து ரட்சிக்கிற ஜபத்திற்கு பதிலளிக்கிற ஒரு தேவன் இன்னமும் உண்டே? அம்ராம் அந்த களைப்படைந்த இரவுகளில் முதுகில் ரத்தம் கசிந்து கொண்டிருக்க மீண்டுமாய் படிகட்டுகளில் மேலேறி சென்று காலையில் 2 அல்லது 3 மணி வரையிலும் ஜெபிப்பது அவர் காற்றினிடத்தில் வெறுமன பேசிக் கொண்டிருப்பது போன்று தென்படுவதை நம்மால் காண முடிகிறது. அங்கே அவருடைய யூத இருதயத்தில் எந்த சந்தேக காற்றும் அவித்து போட முடியாத ஒரு விசுவாசம் எரிந்தது. அவ்விதமான புருஷரும் ஸ்திரீகளுமே இன்றைக்கு நமக்கு காட்சியில் எழும்ப வேண்டியதாயிருக்கிறது. அவர் இன்றிரவு பதிலளிக்கவில்லை என்றால் அவர் நாளை இரவு பதிலளிப்பார். அவர் இந்த வருடம் பதிலளிக்கவில்லை என்றால் அவர் அடுத்த வருடம் பதிலளிப்பார். ஏனென்றால் அவர் ஒரே தேவனாயிருக்கிறார். ஏதோ ஒரு தேவன் அல்ல, ஆனால் அந்த ஒரே தேவனாயிருக்கிறார். அம்ராம் படிகளில் ஏறி சென்றதாக நாம் ஒவ்வொரு இரவும் காண்கிறோம். யோகபேத் அவரிடத்திற்கு மேலே வந்து, அன்புள்ள அம்ராமே, நீர் முழு இரவும் இங்கே ஜெபித்துக் கொண்டிருக்கிறீரே, நீர் ஏன் அங்கே வேலை செய்து கொண்டிருக்கிற சில பயன்களத்தில் சொல்லி அவர்களை கொஞ்சம் ஜெபிக்கும்படி செய்யக்கூடாது என்று கேட்டிருப்பாள். தேனே பார், அவர்கள் அதை செய்யவில்லை என்றால் என்னவாகும்? யாராவது அதை செய்ய வேண்டுமே. யாராவது ஒருவர் இடைவிடாது ஜெபிக்க வேண்டும். அந்த விதமாகவே ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இன்றிரவு உணர வேண்டும். யாராவது ஒருவருக்காக காத்திருப்பதல்ல, ஆனால் நாமே முன் சென்று முழுமையாய் செயல்படுதல். நாம் வேதம் ஒரு சரித்திரமாய் இருக்க வேண்டும் என்று விசுவாசிப்போமே, ஆனால் அது கடைசி நாட்களில் மாறாத அதே தேவன் எழும்புவார் என்று கூறுகிற ஒரு தீர்க்க தரிசன புத்தகமாயும் கூட உள்ளது. இது அவர் காட்சியில் வருவதற்கான நேரமாய் உள்ளது. அதைத்தான் அம்ராம் அறிந்திருந்தார். அதை மோசே தீர்க்க தரிசனமாய் உரைத்திருந்தார். இல்லை, மோசே அல்ல, என்னை மன்னிக்கவும். நாம் பெற்றுள்ள ஆதார சான்றினை பொறுத்த மட்டில் 400 வருடங்களாக ஒரு ஜபத்திற்கு பதிலளிக்காதிருந்த சரித்திர தேவனால் ஆபிரகாமிற்கு ஒரு வாக்குத்தம் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவர் அவர்களை வெளியே கொண்டு வருவதாக ஒரு வாக்கு பண்ணியிருந்தார். நாம் நீண்ட காலமாக ஓர் அமைதியான தேவனை உடையவர்களாய் இருந்தது போன்று தோன்றிற்று. ஆனால் அவர் காட்சியில் எழுப்பப் போகிற வேலையானது வந்துள்ளது. ஓர் இரவு அம்ராம் ஜபித்த போது ஒரு கால் அநேக ஆண்டுகளாக ஜபித்திருக்கலாம். அவருடைய தலைமுடி நிறையாக மாறிக்கொண்டிருந்தது, விடுதலையே இல்லை, ஆனால் இன்னும் மோசமாய்க் கொண்டே இருந்தது. ஓர் இரவு அவர்தான் மேற்கொண்ட கடமையில் இருந்தார். அதைத்தான் நாம் செய்ய வேண்டும், மேற்கொண்ட கடமையில் இருக்க வேண்டும். அப்பொழுது அவர், தேவரே, நீர் இதை வாக்குப்பணியை நாங்கள் அதற்கு எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். நாங்கள் இங்கே எல்லா அடையாளங்களும் இருப்பதையும் வேலையானது சமீபத்திருக்கிறதையும் காண்கிறோம். இது நீர் அதை குறித்து ஏதோ ஒன்றை செய்வதற்கான நேரமாய் இது உள்ளதே என்றார். அவர் முழு கவனத்தையும் ஒருங்கே ஒரு திசையில் செலுத்தியதான ஆழ்ந்த ஜபத்தில் இருக்கையில், தன்னுடைய முழு இதயத்தோடு ஜபித்துக் கொண்டிருக்கையில், அப்பொழுது அவர் மூலையில் ஏதோ ஒன்று இருப்பதை நோக்கி பார்த்தார். அப்பொழுது அவர் தன்னுடைய கண்களை தேய்த்து துடைத்துக் கொண்டு மீண்டும் நோக்கி பார்த்தார். அங்கே உருவின ஒரு பட்டயத்தோடு ஒரு தூதன் நின்றார். அப்பொழுது தூதனானவர், விடுதலை வந்து கொண்டிருக்கிறது, நீர் இந்த உலகத்தில் ஒரு குமாரனை பிறப்பிக்கப் போகிறீர், அவனே அவர்களை விடுவிக்கப் போகிற ஒருவனாக இருக்கப் போகிறான் என்றார். பார்த்தீர்களா? தேவன் எப்பொழுதுமே ஜபத்துக்கு பதிலளிக்கிறார். அவர் பதிலளிக்கிறது இல்லையா? நாம் தொடர்ந்து பற்றிக் கொண்டிருப்போமே யாரால் நலமாயிருக்குமே.
Moses, when he had led the children of Israel,
மோசே அவன் விசுவாசமுள்ளவனாய் இஸ்ரவேல் புத்திரரை வனாந்தரத்துக்குள்ளாக வழிநடத்தின போது அவன் சிவந்த சமுத்திரத்தண்டை வந்தான். மலைகள் ஒரு புறம் இருக்க, வனாந்தரம் மற்றொரு புறம் இருக்க, பார்வோனின் சேனையோ இந்த ஒரு வழியிலும் சிவந்த சமுத்திரமோ அவர்களுக்கு முன்பாகவும் இருந்தது. அவர்கள் ஒரு சிறு இடுக்கில் எதிர்பாராத மலையில் சிக்கொண்டனர். இயற்கையும் கூட முறையிடுவது போன்றே தென்பட்டது. என்ன சம்பவிக்கப் போகிறது? அவர்கள் முடிவுற்ற நிலையில் இருந்தனர். பார்வோனின் சேனையோ லட்சக்கணக்கானோரை கொண்டதாய் அவர்கள் அண்டை குதிரைகளில் ஏறி வந்து கொண்டிருந்தனர். ஆனால் ஜனங்கள் என்ன செய்தனர்? முறுமுறுக்கு துவங்கி முறையிட்டனர். ஓ, நாங்கள் முன்பிருந்த எங்களுடைய இடத்திலேயே தரித்திருந்தால் நலமாயிருந்திருக்குமே. ஆனால் எந்த ஒரு கடினமான நேரத்திலும் காட்சியில் எழும்பக்கூடிய சரித்திர பிரகாரமான தேவனை விசுவாசித்து தன்னுடைய இருதயத்தில் தேவனை விசுவாச சுவாலை இருந்து கொண்டிருந்த ஒருவன் அந்த ஜனங்களுக்குள்ளே இருந்தான். மோசே தன்னுடைய கரங்களை மேலே தேவனண்டை உயர்த்தியிருப்பதோடு ஒரு சரித்திரத்தின் தேவன் ஒரு நிகழ்வேளையில் தேவனாய் இருக்கும்படி காட்சியில் எழும்பும் வரையில் ஜெபித்தார். அப்பொழுது அவர் வழியை திறக்க இஸ்ரவேலரோ தண்ணீரினூடாக கடந்து உலர்ந்த தரையிலே நடந்து சென்றனர். ஓ, யோசுவா அதே குழுவினரை இல்லை, அவர்களுடைய பிள்ளைகளை யோர்தானண்டைக்கு வழிநடத்தி இருந்தது நெடுங்காலத்திற்கு பின்னராய் இருக்கவில்லை. அது ஏப்ரல் மாதமாயிருந்தது. அப்பொழுது முழுவதுமாய் வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டு யோர்தானோ வழக்கமாய் இருப்பதை காட்டிலும் 5 மடங்கு தன்னுடைய அளவில் பெரிதாயிருக்கும். பார்க்க போறால் எந்த ஒரு நல்ல ராணுவ தலைவருமே அதிலிருந்து அவர்களை வேறு விதமாக கொண்டு வந்திருப்பார். அதை கடப்பதற்கு அங்கே ஒரு சாத்தியமும் இல்லாதிருந்த நேரமாய் அது இருந்தது. ஆனால் யோசுவா 40 ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு சரித்திரத்தின் தேவன் ஒருவர் இருந்தார் என்பதையும் அவர் சிவந்த சமுத்திரத்தை பிளந்தார் என்பதையும் நினைவு கூர்ந்து அவன் அந்த தேவனை நோக்கி முறையிட்டார். அந்த தேவன் மகத்தான வல்லமையாய் இறங்கி வந்து நிகழ்வேளையின் ஆபத்துக்கான தேவனாகி யோர்தானை பிளந்து அவர்களை கடக்க பண்ணினார். அது அநேக ஆண்டுகள் கழித்ததாய் இருந்தது. அதாவது நம்முடைய பாடப்பொருளின் வாசிப்பின்படி, இன்றிரவு நம்முடைய பொருளின் வாசிப்பின்படி, எலிசா அந்த தேசத்தின் சாபத்தை கண்டிருந்து மலையின் மேல் இருந்தபோது 100 கணக்கான வருடங்களாக இஸ்ரவேலில் ஜெபத்திற்கு பதிலளிக்கப்படாமலே இருந்தது. அதே சமயத்தில் எலிசா காட்சியில் வரக்கூடிய சரித்திரத்தின் தேவன் ஒருவர் இருந்தார் என்பதை அறிந்திருந்தான். அப்பொழுது அவன் அவிசுவாசமுள்ள உலகமானது இந்த தேவனுடைய சமூகத்தில் நின்று அக்கினியினால் உத்தரவர்களும் இந்த ஒருவரை பார்க்கும்படிக்கு சவாலிட்டான். அப்பொழுது அக்கினி சூழலிலிருந்து எபிரேய பிள்ளைகளை பாதுகாக்க முடிந்த தேவன் அக்கினியை கொண்டு வந்து பலியை பற்றித்து போட்டார். அதற்கு பின், இது நீண்ட காலத்திற்கு பின் அல்ல, அதாவது லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனிதன் மரித்திருந்தான். மரணத்தை காணாமல் ஏரோக்கை வீட்டுக்கு எடுத்துக் கொள்ள முடிந்த, ஓர் அக்கினி நிறத்தில் எலியாவை எடுத்துக் கொள்ள முடிந்தவராய் ஜீவித்திருந்த ஒரு தேவன் இருந்தார். அப்பொழுது அவர் அந்த அந்தகார மரண வேளையில் காட்சியில் அடைக்கப்பட்டார். அவர் எல்லா நேரத்திலுமே செயல்படும் விதமாக செயல்பட்டார். அதே சமயத்தில் அவர் ஒரு சரித்திரத்தின் தேவனாயிருந்தார். ஆனால் சரித்திரத்தில் இருந்து ஒரு நிகழ்கால ஆபத்தான நிலைக்காக எழுப்பப்பட்டார். எரிகோவின் வாசல் அருகே ஒரு குருடான மனிதன் சாலையோரத்தில் அமர்ந்து கதறிக்கொண்டிருந்தான். எல்லா நம்பிக்கைகளுமே அற்றுப்போயிருந்தன. மருத்துவர்களால் அவருக்கு எந்த நன்மையும் செய்ய முடியாமல் இருந்தது. அவனுடைய பணமும் செலவழிந்து போயிற்று. மரணம் ஒரு இனிமையான நிவாரணமாக இருக்கும் வரையில் அங்கே அமர்ந்து ஒரு சில நாட்கள் கனவு காண்பதை தவிர வேறொன்றுமே அவருக்காக விடப்பட்டிருக்கவில்லை. ஒரு நாள் சாலையில் சரித்திரத்தின் தேவன் ஒருவர் ஒரு நிகழ்வேளையின் நெருக்கடி நேரத்தில் காட்சியில் வந்தார். தேவன் குருடனின் கண்களை திறந்தார். எவிருவின் வீட்டில் மருத்துவர்கள் தவறியிருந்த போது அந்த சிறு பெண் மறிக்கும்படியாக விடப்பட்டிருந்தார். மரணமானது வந்து அதனுடைய கசப்பான உயிர் பலி எடுத்துக் கொண்டது. ஒரே பிள்ளையா இருந்ததையே எடுத்துக் கொண்டிருந்தது. வீட்டிலே 12 வயதான சிறு பெண் அவளுடைய ஒரு படுக்கையின் மேல் நீட்டி கடத்தப்பட்டிருந்தாள். அப்பொழுது நொறுமுண்டு இதயம் கொண்ட ஒரு சிறு பிரசங்கியார் தன்னுடைய ஸ்தாபனத்தையும் தன்னுடைய எல்லா நண்பர்களையும் விட்டுவிட வேண்டியதாக இருந்தது. ஆனால் மரித்தோரை எழுப்பக்கூடிய சரித்திரத்தின் தேவன் ஒருவர் இருந்தார் என்பதை அவன் நினைவு கூர்ந்தார். அவன் அவரை கண்டறிய புறப்பட்டு சென்றான். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அவர் இன்றைக்கும் அதே மாறாத தேவனாயிருக்கிறார். இந்த தேவன் தேவகுமாரனாகிய இயேசு என்று அழைக்கப்படும் ஒரு சரீரத்தில் வாசம் செய்பவர். அவர் காட்சியில் அழைக்கப்பட்ட போது, சரித்திரத்திலிருந்து வெளியே அழைக்கப்பட்ட போது, பழைய ஏற்பாட்டில் மரித்தோரை எழுப்ப முடிந்த தேவன் ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாக ஒரு மரித்த குழந்தைக்கு ஜீவனை திரும்ப கொண்டு வந்தார். அந்த தேவன் மரிக்க முடியாது. அவர் நித்தியத்திற்கான தேவனாயிருக்கிறார். அந்த குழந்தை அங்கே படுக்கையில் நீட்டப்பட்டு படுத்து கிடந்தது. எவ்வாறு சூனேமியால் அவளுடைய பிள்ளையை திரும்ப பெற்றுக் கொண்டதை அறிந்தவனால் அவன் அந்த சரித்திரத்தின் தேவன் அவர் செய்யக்குள்ளாக்கும்படிக்கு அழைக்கப்படக்கூடுமானால் நலமாயிருக்குமே, அவர் இன்றைக்கும் அதே மாறா தேவனாயிருக்கிறாரே என்றான். முழுவதுமாய் ஆராய்ந்து வல்லமையை உடையவராக உரிமை கோரப்பட்ட மனிதரை, அந்த மனிதரை குறித்து அவன் கேள்விப்பட்டிருந்தான். அது எல்லோருமே வெறுத்திருந்த நசரேயனாகிய இயேசுவாயிருந்தது. ஆனால் அவன் அவரை காட்சியில் அடைத்தான். ஏனென்றால் அவர் ஜீவனுள்ள தேவனாகிய ஒரே தேவனாய் அந்த நாளில் தேவனை குறித்து கண்டறியக்கூடிய மிக நெருங்கின பிரதிநிதியாயிருந்தார். அவர் காட்சியில் அழைக்கப்பட்ட போது, சரித்திர பிரகாரமான தேவன் அழைக்கப்பட்ட போது, அவர் மறித்து போன குழந்தையின் பேரில் எலியாவிடத்தில் பேசின போது, அவர் செய்த விதமாகவே அவர் செயல்பட்டார். நான் இன்றைக்கு இன்னும் அதிகமாக கூறுவேனாக, என்னுடைய சகோதரனே சகோதரியே, இந்த தற்போதைய ஆபத்தான நிலையில் புற்றுநோயானது உலகத்தை தின்று கொண்டிருக்கிற போது, எல்லா விதமான வியாதிகளும் உள்ள போது, புற்றுநோயை சுகப்படுத்தின அதே சரித்திர பிரகாரமான தேவன், வியாதியஸ்தரை சுகப்படுத்தினவர், மரித்தோரை எழுப்பினவர் இன்றைக்கும் அதே மாறாத தேவனாயிருக்கிறார். அவரோ தம்முடைய ஜனங்கள் தம்மை செயல்படும்படிக்கு காட்சிகள் அடைக்க ஆவலாய் காத்துக் கொண்டிருக்கிறார். ஒரே நாளில் 7 முறை விபச்சாரம் செய்ததற்காக ஒரு வேசியை மன்னிக்க முடிந்த ஒருவர், மிகவும் இழிவான பாவியை சுத்தப்படுத்த முடிந்தவர், அவர்களை ஒரு லீலி புஷ்பத்தை போன்று வெண்மையாக்குகிறவர், அதே மாறாத சரித்திரத்தின் தேவனானவர் தடைப்படுத்தப்பட்ட ஒவ்வொரு பாவ மற்றும் அவிசுவாசம் உள்ள இதயத்தை சுத்தப்படுத்த இன்றைக்கு ஜீவிக்கிறார். ஒரு நாள் காக்காய் வலிப்பு கொண்ட ஒரு பையனை உடைய ஒரு மனிதன் இருந்தார். அவர் இவனை சபைக்கு கொண்டு சென்றார். சீஷர்களோ கொஞ்ச நேரம் அவரை சுற்றி நடனமாடி சத்தமிட்டு எந்த நன்மையும் செய்ய முடியாதிருந்தது. ஆனால் சிவனோடு இருந்த ஒரு சரித்திரத்தின் தேவன் முன்பிருந்தது போலவே அங்கிருந்தார். அவன் அவரை கண்டறியும்படியாய் தீர்மானம் கொண்டான். அப்பொழுது தூர மலையிலிருந்து அவர் வருகிறதை கண்டு அவர் அவரண்டை ஓடி, ஆண்டவரே, என் மேல் இரக்கமாயிரும், ஒரு பிசாசியன் பிள்ளையை பிடித்திருக்கிறது, அது அவனை அலகடித்து தீயில் விழச் செய்கிறது என்றார். இயேசுவே, நீ விசுவாசிப்பாயானால் என்னால் முடியும் என்றார். என்னவென்று நீ விசுவாசித்தால், சரித்திரத்தின் தேவனிடமும் ஜீவிக்கிறார் என்று நீ விசுவாசித்தால், அவரோ காட்சியில் அடைக்கப்பட்டார். காக்காய் வலிப்போ அந்த பிள்ளையை விட்டு நீங்கி போயிற்று. அதே மாறாத தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். சபைகள் தவறி இருக்கிற போதும், அரசியல் தவறி இருக்கிற போதும், எல்லா காரியமும் தவறி இருக்கிற போதும், மனிதன் தவறி இருக்கிற போதும், இப்படியாக ஒவ்வொரு காரியமும் தவறி இருக்கிறது. தேவனால் தவறி போக முடியாது. அவர் இந்த பண்டைய கருப்பினர் ஆதாரம் கொண்ட வேதாகமத்தின் ஒரே தேவனாய் இருக்கிறார். அவருடைய வாக்குத்தத்தங்கள் எப்போதும் உண்மையா இருந்தது போலவே அப்படியே இப்பொழுதும் உண்மையா இருக்கிறது. இது அவருடைய ஜனங்கள் அழைத்து சரித்திரத்தில் இருந்து அவரை உயர்த்தின நேரமாய் உள்ளது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நேற்று இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் ஒரு சரித்திர பிரகாரமான தேவனாய் இருக்கிறார். அவர் ஒரு நிகழ்காலத்தின் தேவனாயும் இருக்கிறார். அவர் கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுமான யாதனை குறித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியத்தின் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். அது ஒரு சரித்திர பிரகாரமான தேவன் அளித்த வாக்குத்தமாய் இருந்தது. நாம் இன்றைக்கு அவருடைய மேய்ச்சலின் ஜனங்களாயிருக்கிறோம். நாம் அவருடைய மந்தையின் ஆடுகளாயிருக்கிறோம். நாம் இன்று அவரை காட்சியில் அடைக்க அவர் நமக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். அவரை காட்சியில் அடையுங்கள். அவர் செயல்பாடுகளுக்குள் செல்வதை கவனியுங்கள். அவர் முதன்மையானதை செய்வதை கவனியுங்கள். மனிதர் வியப்படையும் காரியத்தை அவர் செய்ய அவர்களோ தங்களுடைய தலைகளை சொல்லி கொண்டு அதை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறதை கவனியுங்கள். அவர் ஒரு சரித்திர பிரகாரமான தேவனாயும் தற்போதைய நாளின் தேவனாயும் இருக்கிறார். அவர் சரித்திரத்திலிருந்து வெளியே அழைக்கப்பட வேண்டும் என்று காத்துக் கொண்டிருக்கிறார். அவர் ஒரு சரித்திர பிரகாரமான தேவனாய் மாத்திரம் இருப்பாரே, ஆனால் ஒரு சரித்திர பிரகாரமான தேவன் நமக்கு என்ன நன்மையை செய்கிறார்? அப்படியானால் நாம் அவரை நோக்கி பாராமல் இருப்போமா? ஒரு சரித்திர பிரகாரமான தேவன் அம்ராமுக்கும் யோகவேத்துக்கும் என்ன நன்மையை செய்திருந்திருப்பார்? ஒரு சரித்திர பிரகாரமான தேவன் மோசேக்கு என்ன நன்மையை செய்திருந்திருப்பார்? ஒரு சரித்திர பிரகாரமான தேவன் லாசருவுக்கு என்ன நன்மையை செய்திருந்திருப்பார்? ஒரு சரித்திர பிரகாரமான தேவன் குருடனான பர்த்திமேயுவிற்கு வாசலண்டை என்ன நன்மையை செய்திருந்திருப்பார்? அவர் இன்றைக்கும் மாறாதவராய் இல்லை என்றால் ஒரு சரித்திர பிரகாரமான தேவன் இன்றவு உங்களுக்கு என்ன நன்மையை செய்வார்? அவர் இன்றைக்கும் மாறாதவராய் இருக்கிறார். அவர் நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து நம்முடைய எல்லா நோய்களையும் குணமாக்குகிறார். சரித்திர பிரகாரமான தேவன் சரித்திரத்திலிருந்து வெளியே அழைக்கப்பட்டார். அவர் இந்த வெளிச்சத்தினாலில் பிரகாசிப்பார். என்ன காலம் முடிவுற்றுக் கொண்டிருக்கும் போது, அரசியல் முடிவுற்றுக் கொண்டிருக்கும் போது, வாழ்க்கை முடிவுற்றுக் கொண்டிருக்கும் போது, ஒவ்வொரு காரியமும் முடிவிற்கு வந்து கொண்டிருக்கும் போது இயேசுவோ ஒளிநிலத்துக்கு வருகிறார். ஒவ்வொரு காரியமும் அதனுடைய அழிவுக்கான தீர்ப்பை சந்திக்கும் போது அவரோ இன்னமும் பள்ளத்தாக்கின் லீலியாய் பிரகாசமான விடுவெள்ளி நட்சத்திரமாய் பிரகாசிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். ஒரு சரித்திர பிரகாரமான தேவனை கூப்பிடுங்கள், அப்பொழுது அவர் ஒரு நிகழ்கால தேவனாய் மாறுவதையும் அவர் அப்பொழுது செய்ததை போன்றே அப்படியே பிரகாசிக்க சரித்திரத்திலிருந்து வெளியே எடுக்கப்பட்டு உயர்த்தப்படுவதையும் கவனியுங்கள். அவர் அதே விதமாக செயல்படுவார், அவர் அதையே செய்வார், அவர் அதே விதமாக மன்னிப்பார், அவர் அதே விதமாக குணப்படுத்துவார். அவருடைய இரக்கங்கள் மாறாததாயிருக்கின்றன, அவருடைய மனவிருப்பம் மாறாததாயிருக்கிறது, அவருடைய வல்லமை மாறாததாயிருக்கிறது. அவர் மாறாதவராயிருக்கிறார், அவர் நமக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் உங்களுடைய உதடுகளினால் அவரை அழைக்க முடியாது, அவர் உங்களுடைய போலி வழிபாட்டின் மூலம் வருகிறதில்லை, அவர் விசுவாசத்தினாலே வருகிறார். உங்களுடைய நீண்ட ஜபத்தினால் அல்ல, உங்களுடைய மனவெழுச்சியினால் அல்ல, உங்களுடைய விசுவாசத்தின் போதே ஆகும். ஆனால் அவர் அந்த சிறிய உங்களுடைய ஆத்மாவின் ஆழத்தில் இருக்கின்ற மங்களான விசுவாசத்தின் மூலமே வருகிறார். அதுவே உறுதியாக பற்றிக் கொண்டு அந்த சிறு காரியமாக இருந்து வருகிறது. அதுவே என்னை இந்த குடாரத்திற்கு கொண்டு வந்தது. அதுவே என்னுடைய ஆத்மாவிற்கு புதிதாக ஒளியூட்டக்கூடிய, அதுவே கொழுந்துவிட்டு எரிகிற ஒன்றாய் ஆகாயத்தில் உள்ள பறவைகளை போல பாடிக்கொண்டே இங்கிருந்து என்னை அனுப்பக்கூடியதாக இருக்கிறது என்று கூறக்கூடியது. ஏன்? அவர் ஒரு சரித்திர பிரகாரமான தேவனாயும் ஒரு நிகழ்கால நாளின் தேவனாயும் இருக்கிறார். அவர் கூப்பிடும்படியாய் காத்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தரை கூப்பிடுங்கள், அவர் உங்களுக்கு செவி கொடுப்பார். சங்கீதத்தில் அவரண்டை பேசுங்கள், அவரண்டை ஜபித்து அவரை விசுவாசியுங்கள், அவர் பதிலளிப்பார். முடிக்கையில் நான் இந்த வார்த்தைகளை கூறுகிறேன். அந்த காரணத்தினால் தான் இன்றிரவு இந்த கூட்டம் உள்ளது, அந்த காரணத்தினால் தான் இந்த கூட்டம் துவங்கி இருக்கிறது. நாம் அங்கே இந்த மூலைக்கல்லை நாட்டின போது நான் உலகத்தை சுற்றிலும் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பேன் என்று தேவன் என்னிடத்தில் 27 ஆண்டுகளுக்கு முன்னரே கூறினார் என்று நான் நம்புகிறேன். அவர் அதை நிறைவேற்றினார். அவர்களோ, பில்லி, உன்னுடைய 7ஆம் வகுப்பு வரையிலான கல்வியை கொண்டு நீ எங்கே போகப் போகிறாய் என்று கூறி நகைத்தனர். அப்பொழுது நானோ, நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் போகிறேன் என்றேன். நான் 11 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த பிரசங்கப்பீடத்தில் புறப்பட்டு செல்வதற்கு முன்னர் என்னுடைய பிரசங்கத்தை பிரசங்கித்த போது திருமதி கெத்தி அங்கு அமர்ந்து நம்பிடுவாய் என்ற அந்த பாடலை பாடினார். தாவீதும் கோலியாத்தும் என்பதன் பேரில் நான் பிரசங்கித்தது போல அதோ பெரிய ராட்சசன் அங்கே நின்றான். விஞ்ஞானமும் மகத்தான நன்கறிந்த உலகமும் தெய்வீக சுமடித்தலை இழந்துரைத்து அதை அவமானப்படுத்தினர். ஒவ்வொருவரும் என்னத்தில், பையனே, நீ அங்கே சிதறண்டு போவாய், அவர்கள் உன்னை சிறைகளை தூக்கி போடுவார்கள், அவர்கள் இதை அதை அல்லது மற்றதை செய்வார்கள் என்று கூறிக்கொண்டே இருந்தனர். ஆனால் அங்கோ சரித்திரத்தின் தேவன் காட்சியில் வந்து அதை செய்யும்படி என்னிடம் சொன்னார். நான் அவருடைய கிருபையினாலும் அவருடைய இரக்கத்தினாலும் அதை செய்தேன். சரித்திரமாய் இருந்த அதே மாறாத தேவன் 10 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே மீண்டும் காட்சியில் எழும்பியிருக்கிறார். அவர் அதை நிறைவேற்றினது போலவே அவ்வளவு நிச்சயமாக அவர் இதை நிறைவேற்றுவார். அவர் சரித்திரத்தின் தேவனாக இருக்கிறார், அவர் தற்போதைய நாளின் தேவனாகவும் இருக்கிறார். அவர் ஒருபோதும் உறங்குவதும் இல்லை அல்லது தூங்குவதும் இல்லை. அவர் மறிக்க முடியாது. ஏனென்றால் அவருக்கு துவக்கமும் கிடையாது, முடிவும் கிடையாது. இன்றிரவு பாவியான நண்பனே, உங்களுடைய காரியத்தில் உங்களுடைய இதயத்தை சுற்றிலுமுள்ள அந்த சிறு மெய்சிலுக்கு செய்யும் உணர்வானது அவர் மாறாதவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு கூறுகிறது. அதாவது அவர் உங்களை ஒவ்வொரு பாரத்திலிருந்தும், ஒவ்வொரு குற்றத்திலிருந்தும், அவருக்கு விரோதமாக நீங்கள் செய்திருக்கிற ஒவ்வொரு பாவத்திலிருந்தும் விடுதலையாக்க முடியும் என்று உங்களிடத்தில் கூறுகிறது. நீங்கள் உங்களுடைய நம்பிக்கைகளை எதில் வைக்க முடியும்? உங்களுடைய சொந்த வீட்டில் வைக்க முடியாது, உங்களுடைய மனைவியிடத்திலும் வைக்க முடியாது, உங்களுடைய குடும்பத்திலும் தாய் அல்லது தந்தையினிடத்திலும் வைக்க முடியாது. என் நம்பிக்கைகள் நீதியோடு உள்ள இயேசுவின் ரத்தத்தின் மேலே அல்லாமல் வேறொன்றின் மேலும் கட்டப்பட்டிருக்கவில்லை. என் ஆத்மாவை சுற்றியுள்ள யாவும் விலகி செல்லும் போது அப்பொழுது அவரே என் எல்லா நம்பிக்கையும் உறைவிடமாயிருக்கிறார். கிறிஸ்துவின் மேல், அந்த இடமான பாறையின் மேல் நாம் இருக்கிறோம். மற்றெல்லா நிலங்களுமே அமர்ந்து கொண்டிருக்கும் மணலாய் உள்ளது. சபை நண்பனே, அது என்னவாயிருந்தாலும் அவை யாவும் முடிவிற்கு வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் அவர் என்னைக்குமாய் ஜீவிக்கிறார். அவர் ஜீவிக்கின்றபடியால் நாமும் அவரோடு ஜீவிக்கிறோம். நீ இதற்கு ஈடாக என்னத்தை கொடுப்பாய்? உன்னால் என்ன கொடுக்க முடியும்? நியாய தீர்ப்பிலே பதில் கூற தேவனுடைய இன்றிரவு அழைத்திருப்பாரே, ஆனால் என்னவாகும்? அதை குறித்து நீ என்ன செய்வாய்? நீ உன்னுடைய நம்பிக்கைகளை தேசத்தில் வைத்திருக்கிறாயா? அதுவும் மற்றெல்லாவற்றையும் போல உடைந்து கொண்டிருக்கிறது. உன்னுடைய நம்பிக்கைகளை வரப்போகின்ற ஒரு குறிப்பிட்ட தேர்தல்களின் மேல் வைத்திருக்கிறாயா? அவர்கள் மனிதர்கள், நான் அவர்களுக்கு விரோதமாக ஒன்றையும் கூறவில்லை. ஆனால் அவர்கள் அழிவுள்ளவர்கள், விட்டுவிட்டு செல்ல போகிறவர்கள். நீ உன்னுடைய நம்பிக்கைகளை எந்த காரியத்திலும் வைக்க முடியாது, அது பிடிபட போகிறது. ஆனால் வாக்களித்துள்ள சரித்திரத்தின் தேவனே அவரே எழும்புவார். என்றோ ஆசீர்வதிக்கப்பட்ட நாளில் அவர்கள் உன்னை அதோ கண்ணு கட்டிய தொலைவிலே கொண்டு செல்ல சவடக்கம் செய்வோர் உன்மீது மண்ணை கொட்டலாம், ஆனால் மேலே தூக்கி எடுப்பவரோ இந்நாட்களில் ஒன்றில் வருவார். சவடக்கம் செய்வோர் உன்னை கீழே கொண்டு செல்வர், ஆனால் மேலே தூக்கி எடுப்பவரோ நிச்சயமாக உன்னை மேலே தூக்கி எடுப்பார். கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்களை தேவன் வரும்போது அவரோடு கூட கொண்டு வருவார். ஏனென்றால் அநேகருக்கு இப்பொழுது அவர் ஒரு சரித்திரத்தின் தேவனாக இருக்கிறார். ஆனால் நீங்கள் அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு உங்களுடைய இருதயத்தின் உண்மையாய் அவரை கண்டறியும் போது அவர் ஒரு தற்போதைய நாளின் தேவனாக இருப்பார். அதை உங்களுக்கு சொல்லுகிற ஏதோ ஒரு காரியம் உங்களுக்குள்ளாக இருக்கும். நீங்கள் உணர்ச்சி வசப்படாமல் இருக்கலாம், நீங்கள் அழாமல் இருக்கலாம், நீங்கள் அந்நிய பாஷைகளில் பேசாமல் இருக்கலாம், நீங்கள் ஓடாமல் இருக்கலாம், நீங்கள் சத்தமிடாமல் இருக்கலாம், ஆனால் ஏதோ காரியம் சம்பவிக்கும். அதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஏதோ காரியம் சம்பவித்திருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். நீங்கள் உயிரோடு இருக்கும் வரைக்கும் உங்களுடைய ஜீவியம் சரியாக அதனோடு ஒத்திசைந்து போகும். கடைசி வேளையானது வருகிற போது நீங்கள் இந்த உலகத்தை விட்டு செல்லும் போது நீங்கள் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டீர்கள். நீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் அவைகள் என்று தேற்றும். மருத்துவர் உங்களை கைவிட்டு விட்டு நடந்து சென்று விட்ட பிறகு நரம்புகளோ குளிர்ந்து போய் காணப்படுகிறதா இருந்து கொண்டிருக்கும். திரு வாடர் அவர்களைப் போல அன்று ஒரு இரவு நம்முடைய புகழ் வாய்ந்த இங்கே உள்ள நகரத்தின் முன்னால் பெருநகராண்மை கழக தலைவர் அவர்கள் திரு நிக்சன் அவர்கள் பேசுவதை கேட்க சென்று அங்கேயே அந்த இடத்திலேயே மறித்து போய்விட்டார். என்னை பொறுத்த மட்டில் அவர் நல்ல ஆரோக்கியமான மனிதன். நான் வீட்டிலிருந்து தூரமாய் சென்று விட்டு திரும்பி வந்தபோது என்னுடைய மனைவி பில்லி இன்னார் மறித்து போய்விட்டார் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டாள். அன்று நாள் என்னுடைய சிறு பெண்ணோடு வியாழக்கிழமை பள்ளியில் அமர்ந்திருந்த ஒரு சிறு பெண்ணை அவளை ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் அடக்கம் பண்ணினர். சளிக்காய்ச்சல் பிடித்துக் கொண்டது. அது அவளுடைய இதயத்திலோ அல்லது வேறெங்கோ பரவிவிட்டது. அது அவளை கொன்று போட்டது. அவள் மறித்து போய்விட்டாள். இங்குள்ள என்னுடைய நண்பர் ஒருவர் திருமதி வில்லியம்ஸ், பக் வில்லியம்ஸ் அவர்களின் மனைவி. எனக்கு அவரை அநேக ஆண்டுகளாகவே தெரியும். இங்குள்ள சீலா பிரேக்மன், அவள் இங்கே கட்டடத்தில் எங்கோ இருக்கிறாள். அது அவளுடைய சகோதரி. அதாவது அநேக ஆண்டுகளாக நாங்கள் அந்த தெருவின் பக்கத்தில் வசித்த போது இங்கே பக்கத்து வீட்டில் வசித்து வந்தவள் போய்விட்டாள். அவள் சற்று நரம்பு கோளாறுடையா இருந்து வந்தாள். ஆனால் நான் திரும்பி வந்த போதோ அவள் மறித்து போய்விட்டிருந்தாள். அது என்னவென்று பார்த்தீர்களா? ஏதோ ஒரு சமயத்தில் நீங்கள் அதை சந்திக்கப் போகிறீர்கள் என்பதாய் அது உள்ளது. எல்லா பணத்தையும் நீங்கள் ஒன்று திரட்ட முடியும். எல்லா நண்பர்களையும் நீங்கள் ஒன்று கூட்ட முடியும். அவைகள் சரிதான். ஆனால் அவை யாவுமே அது இரண்டாம் தரமாக இருக்கட்டும். ஒரு சரித்திரத்தின் தேவனை விசுவாசியுங்கள். அதாவது அவர் தற்போதைய நாளின் தேவனாயும் அப்படியே மாறாதவராயும் இருக்கிறபடியா அவர் உங்களுக்காக என்ன செய்வார் என்று பாருங்கள். சுகவீனமாயும் தேவை உள்ளவர்களாயும் இருக்கிற உங்களை மருத்துவர் கைவிட்டு உங்களுக்காக இனிமேல் ஒன்றுமே செய்ய முடியாமல் இருக்கலாம். நினைவிருக்கட்டும், சரித்திரத்தின் தேவன் இன்றைக்கும் மாறா தேவனாயிருக்கிறார். நாம் நம்முடைய தலைகளை வணங்கி இருக்கையில் நாம் அப்படியே இப்பொழுது சற்று நேரம் ஜெபம் செய்வோமாக. இன்றிரவு அவர்கள் இருப்பார்களாயும் எனக்கு தெரியாது. இன்றிரவு இங்குள்ளவர்கள் உங்களுடைய ஆத்ம ரட்சிப்பை அறிந்திருப்பீர்களாயும் தேவன் ஒரு நொடிப்பொழுதிலே ஒரு இமைப்பொழுதிலே நீங்கள் நினையாத நேரத்தில் வருவதாக வாக்களித்திருப்பாரே. ஆனால் அப்பொழுது நீங்கள் அவர் இல்லாமல் இருந்தால் நீங்கள் அவரை உடையவராய் இருக்க வேண்டும் என்பதை சற்று நீங்கள் யூகித்து பாருங்கள். நினைவிருக்கட்டும், மனுஷருக்கு செம்மையாய் தோன்றுகிற வடி உண்டு, அதன் முடிவோ மரண வடிகள். இன்றிரவு நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கின்றீர்கள் என்ற நிச்சயம் இல்லாதவர்களாய் நீங்கள் இருந்தால் அவர் வரும்போது நீங்கள் அவரோடு செல்ல வேண்டுமானால் நீங்கள் உங்களுடைய கரத்தை இந்த அளவில் அப்படியே அவருக்கு உயர்த்தி அதன் மூலம் தேவனே என்னென்ற இரக்கமாயிரும் என்று கூறுங்கள். உங்களுக்கு நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாரா? அநேக கரங்கள் மேலே உயர்த்தப்பட்டன. நான் முடிப்பதற்கு முன்னர் வேறு யாரேனும் இருப்பார்களா? ஜெபம் செய்யுங்கள். வாலிப பெண்மணியே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாரா? இப்பொழுது வெட்கப்படாதீர்கள். நிச்சயமாக அவர் இன்றைக்கு மாறாத தேவனா இல்லாமல் இருந்தால் அப்பொழுது ஒரு சரித்திரத்தின் தேவனை பிரசங்கிப்பது என்ன நன்மையை செய்யும்? சகோதரனே, சகோதரியே, நான் இதை கூறுகிறேன். நான் ஒரு சமயம் ஒரு சரித்திரத்தின் தேவனை குறித்து வாசித்தேன். நான் அவரை குறித்து புத்தகங்களில் வாசித்தேன். நான் அவரை குறித்து வேதாகமத்தில் வாசித்தேன். ஆனால் ஒரு நாள் நான் அவரை சந்தித்தேன். அவர் என்னுடனே வந்தார். அவர் என்னை குடிக்க வேண்டாம் என்றும் புகைக்க வேண்டாம் என்றும் என்னை அசுசிப்படுத்திக் கொள்ள வேண்டாம் என்றும் எனக்கு வயதாகும் போது நான் செய்ய வேண்டியதற்கான ஏதோ ஒரு காரியத்தை அவருடையவராய் இருப்பதாகவும் என்னிடத்தில் கூறினார். அப்பொழுது நான் வெறுமன ஒரு சிறு பையனாக இருந்தேன். அவர் அதை நிரூபித்து விட்டார். அவர் அதை செய்தார். இதோ அவருடைய புகைப்படம் இப்பொழுது இங்கே தொங்கிக் கொண்டிருக்கிறது. விஞ்ஞானம் அதை புகைப்படம் எடுத்துள்ளது. பார்த்தீர்களா? உலகம் அதை அறிந்திருக்கிறது. அவர் அதை உங்களுக்கு மத்தியிலே நிரூபித்திருக்கிறார். உங்கள் இதயத்தில் உள்ள ஒவ்வொரு நினைவையும் அவர் அறிந்திருக்கிறார். அவர் தம்மைத்தாமே நிரூபித்திருக்கிறார். அவர் இன்றைக்கும் அதே மாறா தேவனாயிருக்கிறார். அவர் ஒரு சரித்திரத்தின் தேவனாயிருக்கவில்லை. உலகமானது உங்களை உலகத்தின் கரையினாலும் இடி பொருளினாலும் தள்ளத்தனமாய் கடத்த அனுமதிக்காதீர்கள். சரியாக அவரை விசுவாசியுங்கள். நீங்களும் உங்களுடைய கரத்தை உயர்த்துவீர்களா? உயர்த்தாதிருக்கிற சிலர் உங்களுடைய கரத்தை உயர்த்தி தேவரே நான் அதை குறித்து நிச்சயமுடையவனாயிருக்கவில்லை, ஆனால் நான் நிச்சயமுடையவனாயிருக்க விரும்புகிறேன், என்னை என்று கூறுங்கள். வாலிப மனிதனே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேறு எவரேனும் அங்கே பின்னால் உள்ள சகோதரியே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சகோதரனே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேறு எவரேனும் உண்டா? சகோதரியே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அங்குள்ள சகோதரனே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அது சரி. நீங்களோ சகோதரன் பில், என்னுடைய கரத்தை மேலே உயர்த்தியிருப்பது எனக்கு ஏதாவது காரியத்தை பொருட்படுத்துமா என்று கேட்கலாம். நீங்கள் உங்களுடைய கரத்தை ஒருமுறை உயர்த்துங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். சகோதரனே, சகோதரியே, நீங்கள் எப்பொழுதாவது எந்த காரியத்தையாவது சரியாக செய்யும் போது நீங்கள் அதை குறித்து நல்லபடியாகவே உணர்கிறீர்கள். நேர்மையாயிருங்கள். இப்பொழுது தேவரண்டை பொய் சொல்லாதீர்கள். நீங்கள் தேவரிடத்தில் பொய்யரைத்துக் கொண்டிருக்கவில்லை, அவருக்கு தெரியும். நீங்கள் உங்களுக்கே பொய்யரைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஒரு பொய் என்பது அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான காரியமாக இருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவர்கள் உங்களை கூட்டரசின் மைய அமைப்பு நீதிமன்றங்களுக்கு, குற்றப்பிரிவு தண்டனைக்குரிய நீதிமன்றங்களுக்கு கொண்டு சென்று உங்களுடைய கரத்தின் மீது பொய் சொல்வதை துப்பறிந்து கண்டறியும் கருவியை பொருத்தினால், நீங்கள் எவ்வளவுதான் அந்த காரியத்தை உங்களால் முடிந்த அளவு சிறந்த முறையில் கூற முயன்றாலும், அது உண்மை போல் துணிக்க செய்தாலும், நீங்கள் கூறிக்கொண்டிருப்பது ஒரு பொய் என்பதை உங்களுடைய நரம்புகள் நிரூபிக்கும். ஏன் நீங்கள் பொய்யரைக்க உண்டாக்கப்படவில்லை? பொய்யினை துப்பறிந்து கண்டறியும் ஒரு கருவியே அதை அறிந்திருக்கவே. ஆனால் தேவனை குறித்து என்ன? நீங்களோ ஆனால் சகோதரனே, நான் ஒரு பாப்டிஸ்ட், நான் பிரஸ்பிடேரியன், நான் மெத்தோடிஸ்ட் என்று கூறலாம், சரிதான். நான் ஒரு காரியத்தை உங்களிடம் கேட்டுக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் எப்பொழுதாவது இந்த சரித்திரத்தின் தேவனை சந்தித்திருக்கிறீர்களா? அவர் உங்களுக்கு முன்பாக எரிகின்ற முச்சடியில் நின்றிருக்கிறாரா? நீங்கள் அறிவீர்களா? அவர் உங்களுடைய ஆத்மாவினிடத்தில் திரும்பி பேசினதையும், உங்களுடைய பாவங்கள் போய்விட்டதையும் நீங்கள் அறிவீர்களா? அதை அவ்வண்ணமாய் அறிந்திருக்கவில்லை என்றால், நீங்கள் வெறுமன சபையை சேர்ந்து கொள்வதையோ அல்லது அங்கே சென்றதையோ அதை குறித்து சற்று நலமாக உணர்ந்ததையோ ஒரு பாக்கியமாக எடுத்துக் கொள்ள வேண்டாம். நீங்கள் அவரை அறிந்து கொள்ள வேண்டும். அவரை குறித்து கேள்விப்படுவதல்ல, அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வது ஜீவன் அல்ல, ஆனால் அவரை அறிந்து கொள்வதே ஜீவனாயிருக்கிறது. அவரை அறிந்து கொள்வது தனிப்பட்ட முறையில் அவரை அறிந்து கொள்வதேயாம். அவரை தனிப்பட்ட பிரதிப்பெயர், அவரை அறிந்து கொள்ளுங்கள். அவருடைய புத்தகத்தை அறிந்து கொள்வதல்ல, ஒரு நல்ல மாணாக்கனாய் இருப்பதல்ல, ஒரு நல்ல அங்கத்தினராய் இருப்பதல்ல, அல்லது ஒரு நல்ல மனிதனாய், அல்லது ஒரு நல்ல பெண்மணியாய் இருப்பதல்ல. அது இதை செய்கிறதில்லை. நியாயப்பிரமாணம் அதை செய்தது. ஆனால் அவரை அறிந்து கொள்வதிலே நீங்கள் அவரை சந்தித்திருக்கிறீர்களா? எரிகிற முச்சடியில் மோசகனிடத்தில் பேசின அந்த தேவன் உங்களுக்கு முன்பாக வந்திருக்கிறாரா? அது அவர்தான் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும் அளவிற்கு அவர் உங்களிடத்தில் பேசுவதை நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா? அவர் பேசியிருக்கவில்லை என்றால் அப்படியே உங்களுடைய கரத்தை உயர்த்தி, தேவனே, இப்பொழுது என்னிடம் பேசும். என்னுடைய இருதயத்தை சுற்றி முனை கொண்டிருக்கிறது நீர்தானா? நான் உண்மை அறிந்து கொள்ள விரும்புகிறேன் என்று கூறுங்கள். வாலிபு பெண்மணியே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாரா? அங்கே பின்னால் உள்ள உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாரா? அது நல்லது, சரி. அறிந்து கொள்ளாமல் இருக்கிற எவரேனும், சரி சகோதரியே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாரா? இங்குள்ள வாலிபு பெண்மணியே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாரா? அது நல்லது. இங்குள்ள குட்டி பெண்மணியே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாரா? இப்பொழுது உங்களுடைய தலைகள் வணங்கி இருப்பதோடு உண்மையாகவே அமைதியாய் மென்மையாய் வாய் திறவாமல் மௌனமாய் அதை பாடுங்கள். என்றோ ஓர் ஒளிமயமான விடியலில் இயேசு வருவார். என்றோ ஓர் ஒளிமயமான யுத்தங்கள் யாவுமே வெற்றி சிறந்திருக்கும். நாம் ஜெயத்தை ஆர்ப்பரித்து நீல வானத்தினூடாக செல்வோம். என்றோ ஓர் ஒளிமயமான விடியல் எனக்காகவும் உங்களுக்காகவுமே இருக்கும். இப்பொழுது உங்களுடைய கரங்களை உயர்த்தின நீங்கள் உங்களுக்கான என்னுடைய ஜெபத்தை நீங்கள் அவ்வளவாக வாஞ்சிப்பீர்களேயானால், தேவன் எனக்கு செவி கொடுப்பார் என்று விசுவாசிப்பீர்களேயானால், நீங்கள் இங்கே பீடத்தினரை நடந்து வர விரும்பினால், அப்பொழுது நான் இன்று உங்களோடு ஒரு சிறு ஜெபம் செய்யட்டும். பீடமோ திறந்திருக்கிறது. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக சகோதரனே. அசரி புருஷரே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சகோதரியே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எழும்பி நின்று மேலே பாருங்கள். தேவன் உதவி செய்வார் என்றும், ஜபத்துக்கு செவி கொடுப்பார் என்றும் நீங்கள் விசுவாசித்தால், அவரை அறிந்து கொள்ள அவரண்டை வருவதன் மூலம் நான் உங்களுக்கு உதவி செய்ய இப்பொழுதே நடந்து பாருங்கள். நீங்கள் வரமாட்டீர்களா? என்றோ ஓர் ஒளிமயமான விடியல் இயேசு. அது காலையில் இருக்காது என்று எப்படி நாம் அறிந்து கொள்வோம்? யுத்தம் இப்பொழுது நீங்கள் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிற அந்த யுத்தம், இப்பொழுது நீங்கள் அதில் ஜெயமடைந்து விட்டீர்களா? நீங்கள் ஜெயத்தை ஆர்ப்பரிக்கும்படியாய் அது இப்பொழுது ஜெயமாக கடவது. என்றோ ஓர் ஒளிமயமான விடியல் எனக்காகவும் உங்களுக்காகவுமே. என்றோ ஓர் ஒளிமயமான விடியலில் இயேசு.
Just get right up. That's right. Make your way right up around.
அப்படியே எழும்புங்கள். சரி, உங்களுடைய வழியை சரி செய்து கொள்ளுங்கள். எல்லா யுத்தங்களும் ஜெயமடையும். நாம் ஜெயத்தை ஆர்ப்பரித்து நீல வானத்தினூடாக செல்வோம். என்றோ ஓர் ஒளிமயமான நாளில் நாங்கள் காத்துக் கொண்டிருக்கையில் இப்பொழுதே நீங்கள் வரமாட்டீர்களா? நாங்கள் இங்கே உங்களுக்கு ஜபத்தில் உதவி செய்வோம். விசுவாசமுள்ள ஜபம் நமக்காக ஏராளமானவற்றை செய்கிறது. நீங்கள் வரமாட்டீர்களா? நீங்கள் நிகழ்காலத்தின் தேவனை ஏற்றுக்கொள்ள வரும்படிக்கு நான் உங்களை சம்மதிக்க செய்து கொண்டிருக்கிறேன். வெறுமன ஏதோ ஒரு தேவனை என்றல்ல, அதாவது நீங்கள் ஒரு சபைக்கு போய் நல்லது நான் சபையை சேர்ந்து கொண்டேன் என்றல்ல. அந்த தேவன் கிரியை செய்ய மாட்டார். ஒரு மெத்தோடிஸ்ட் தேவன், ஒரு பேப்டிஸ்ட் தேவன், ஒரு பிரெசிடேரியன் தேவன், ஒரு பெந்தேகோஸ்தே தேவன் அவைகள் கிரியை செய்யாது. இந்த வேதாகமத்தின் தேவனை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒரு ஸ்தாபன பெந்தேகோஸ்தே தேவன் வெளியே உலகத்திற்கு செல்வார். ஒரு மெத்தோடிஸ்ட் தேவன் அல்லது ஒரு பேப்டிஸ்ட் தேவன் அல்லது வேறெந்த ஸ்தாபன தேவனானாலும் சரி, ஆனால் இந்த வேதாகமத்தின் தேவனை உங்களை இயேசுவை போல ஆக்குவார். அவர் நிச்சயமாக ஆக்குவார். அவருடைய ஆவி உங்களுக்குள் வாசம் செய்யும். உங்களுடைய முழு ஜீவியமும் மாற்றப்படும். அந்த கோபம், அந்த துர்குணம், அந்த மன்னியாத ஆவி, அந்த காரியம் உங்களுடைய ஆத்மாவை ஒரு நித்திய இழப்பிற்குள்ளாக அறித்தழித்து நான் இப்பொழுது ஒரு வலையை வீசிக் கொண்டிருக்கிறேன். அது உங்களை பொறுத்துதான் இருக்கிறது. அதற்குள்ளாக பின்தொடர்ந்து நீங்கள் தொடர மாட்டீர்களா? இங்கே சரியாக பீடத்தை சுற்றி நகர்ந்து பாருங்கள். அங்கே பின்னால் உள்ள உங்களில் அநேகர் உங்களுடைய கரங்களை உயர்த்துவீர்கள். ஜனங்கள் நீங்கள் எழுந்து அவர்களுடைய இருக்கைகளை சுற்றி வரும்படி வழிவிடுவார்கள்.
Lord bless you, young man. Now while she's softly playing the music, here stands several around the altar.
வாலிபு மனிதனே, கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது அவள் மென்மையாய் இசையை இசைத்துக் கொண்டிருக்கிறாள். சிலர் இங்கே பீடத்தை சுற்றி இருக்கிறீர்கள். ஏழு ஆத்மாக்கள் பீடத்தை சுற்றி இருக்க இங்கே முன்னோக்கி வந்துள்ளன. ஏழு என்பது தேவனுக்கு ஒரு பரிபூர்ண எண். பரிபூர்ணம் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்களா? பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுதுதான் இங்கே நின்று கொண்டிருக்கிற ஒரு நபரின் மீது வந்திருக்கிறார். சகோதரனே, அதனால் தான் நான் பரிசுத்த ஆவியை அழைக்கிறேன். இப்பொழுது உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் அவர் இங்கே இருக்கிறார். உங்களுடைய இதயங்களில் தாழ்மையாயிருங்கள். இதுவே நீங்கள் கடைசி முறையாக பீடத்தை சுற்றி நிற்கப் போவதாயிருந்தால், இப்பொழுது நீங்கள் கூறப்போகிற இதுவே கடைசி ஜபமானால் என்னவாகும்? இயேசு வரப்போகிறார். அவர் காலைக்கு முன்னரே உங்களுடைய வாசலை தட்டலாம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவர் எல்லாவற்றுக்குமான ஒரு தேவனாயிருந்தால் என்றோ ஒரு நாள் நீங்கள் போகத்தான் வேண்டும். அவர் சரித்திர பிரகாரமான ஒரு தேவனாயும் இருக்கிறார். அவர் இன்றைக்கான ஒரு தேவனாயும் இருக்கிறார். அவர் உங்களிடத்தில் பேசினார். நீங்கள் அவரை சந்திக்க அவருக்கு முன்பாக இங்கே எழும்பியிருக்கிறீர்கள். நீங்கள் அவரை சந்திக்க முன்னோக்கி வந்திருக்கிறீர்கள். அவர் உங்களை சந்திப்பார். அவர் இப்பொழுது இங்கே நின்று கொண்டிருக்கிறார். அப்படியே உங்களுடைய இதயத்தில் நீங்கள் செய்திருக்கிற எல்லா தவறுகளையும் அறிக்கை செய்யுங்கள். அதாவது, தேவனே, ஒரு பாவியாகிய இடத்தில் இரக்கமாயிரும், நான் தவறு செய்திருக்கிறேன், நான் தவறாயிருக்கிறேன் என்று நான் என் முழு இதயத்தோடு இப்பொழுதே நான் அறிக்கையிடுகிறேன். நீர் என்னிடத்தில் இரக்கமாயிருந்து என்னுடைய பாவங்களை எனக்கு மன்னிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் எஞ்சியுள்ள என்னுடைய நாட்களில் எல்லாம் உண்மையே சேமிப்பேன். என்னுடைய இதயத்தில் எரிந்து கொண்டிருக்கிற இந்த சிறிய அக்னியானது, சிறிய விசுவாசமானது, அதுவே என்னை இந்த பீடத்தை இங்கே வரும்படி செய்தது. அது அப்படியே என்னுடைய ஆத்மாவில் ஆழமாய் பற்றிக் கொள்வதா? அது இப்பொழுதே இங்கே பற்றி பிடித்துக் கொள்வதா? எரிகிற ஏதோ ஒன்று, ஆம், இயேசுவே, நீர் ஜீவிக்கிறீர் என்று என்னிடத்தில் கூறுகிறது. நான் உண்மை நேசிக்கிறேன். இன்னும் அடுத்த சில மணி நேரங்களில் நீர் காட்சியில் தோன்றி காரியங்களை, மகத்தான காரியங்களை செய்கிறதை நான் காணப்போகிறேன். நீர் என்னுடைய இதயத்தில் பேசின போது நான் முன்னோக்கி வந்ததற்காக நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நீர் புற்றுநோயை ஜனங்களை விட்டு போக செய்ய போகிறதையும், வியாதியஸ்தரையும் தேவையுள்ளோரையும் சுகப்படுத்தப் போகிறதையும் நான் காணப்போகிறேன் என்று கூறுங்கள். அவர்கள் திரும்பி வந்து தேவன் அவர்களுக்காக என்ன செய்திருக்கிறார் என்பதை சாட்சி பகர கேட்பார்களா? சரித்திரத்தின் தேவன், சரித்திரத்திலிருந்து வெளியே எழும்பி இருக்கிற தேவன் இன்றைக்கு மாறாதவராயிருந்து கொண்டு காட்சியில் வந்துள்ளார். அவர் இந்த நேரத்தில் தரித்திருக்கும்படி வருகிறார். அவருடைய இரண்டாம் வருகை. இப்பொழுது நாம் ஜெபம் செய்வோமாக. நீங்கள் ஒவ்வொருவரும் என்னோடு ஜெபம் செய்யுங்கள்.
Dear God, I bring before thee just now these seven. The first night produced seven.
அன்புள்ள தேவனே, இந்த ஏழு பேரையும் இப்பொழுதே நான் உமக்கு முன்பாக கொண்டு வருகிறேன். முதல் இரவே ஏழு அதிசய நட்சத்திரங்கள் முன்கொண்டு ஒப்புவிக்கப்பட்டன. நீர் உம்முடைய விலையேறப்பட்ட வார்த்தையில் என் பிதா ஒருவனை முதலில் எடுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை, ஆனால் நித்திய ஜீவனை அளித்து கடைசி நாளில் அவனை எழுப்புவேன் என்று கூறியிருக்கிறேன்.
Lord, that's your promise. And by an emotion
an action of conviction.
கர்த்தாவே, அது உம்முடைய வாக்குத்தத்தமாய் உள்ளது. உணர்ச்சி வேகத்தினால் குற்றவாளி என்ற ஒப்புதலின் செய்கையினால் இந்த ஏழு விலையேறப்பட்ட அதிசய ஆத்துமாக்கள் இன்றிரவு முன்னோக்கி வந்திருக்கின்றனர். ஏனென்றால் அவர்கள் தீர்க்கதரிசிகளிடத்தில் பேசின தேவன், மனிதனிடத்தில் பேசின தேவன் இன்றைக்கும் இன்னமும் ஜீவிக்கிறார் என்று அவரை விசுவாசிக்கிறார்கள். அவர்கள் அவரை சந்திக்க முன்னோக்கி வந்துள்ளனர்.
That same Amen. God who made the promise and met Amen. The leper
வாக்குத்தத்தம் பண்ணின அந்த மாறாத தேவன், குஷ்டரோகியை அவருடைய சொந்த பாளையத்திலேயே சந்தித்தவர், ஆற்றங்கரையிலே உதிரப்போக்கோடு இருந்த ஸ்திரியை சந்தித்தவர், மரணத்தை லாசருவின் கல்லறையில் சந்தித்து அவனை மீண்டும் ஜீவிக்கும்படி செய்தவர் இன்றும் மாறாத தேவனார் இந்த ஆவிக்குரிய மரணத்தை சந்திக்கும்படி நின்று இவர்களை ஜீவிக்கும்படியாய் செய்கிறீர். அதாவது என்னுடைய ஆவியின் நயமான வேண்டுதலின் பேரில் என்னிடத்தில் அறிக்கை செய்ய வந்திருக்கிற இவர்களிடத்திலிருந்து உன்னுடைய கரங்களை எடு, நான் அவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பேன், எந்த மனிதனும் அவர்களை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள முடியாது, நான் அவர்களை கடைசி நாளில் எழுப்புவேன் என்று கூறுவீராக. பிதாவே, நாங்கள் அவர்களுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். மரணமானது அவர்களை விடுவிக்கும் வரையில் அவர்கள் உம்முடைய கரங்களில் விசுவாசமுள்ளவர்களாய் தரித்திருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்.
When they shall enter into the joys of the Lord on that great day when the
அந்த மகத்தான நாளில் அவர்கள் ஆகாயத்திற்கு அப்பால் கலியாண விருந்து அமைக்கப்படும் போது ராஜாவானவர் வந்து 1958 அக்டோபர் மாதம் முதலாம் தேதி அந்த சிறு தளபடப்பட்ட கூடாரத்தில் நினைவிருக்கிறதா, நீ நடந்து வந்து என்னை உன்னுடைய இரட்சகராக ஏற்றுக் கொண்டாயே, நான் உன்னிடத்தில் பேசினேனே, அப்பொழுது நீ ஒரு பாவியாயிருந்தாய், ஆனால் இப்பொழுதோ நான் உன்னை ரட்சித்து விட்டேன், இப்பொழுது நீ என்னுடையவன், நீ நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறாய், உலக தோற்றம் முதல் நான் உனக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிற சந்தோஷத்துக்குள் இப்பொழுதே பிரவேசி என்று கூறுவாராக. கர்த்தாவே, இதை அருளும். இப்பொழுது அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்கள். நாங்கள் அவர்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்மை ஒப்புவிக்கிறோம். ஆமென். இப்பொழுது கூட்டத்தாரே, உங்களுடைய தலைகள் வணங்கியிருப்பதோடு இருக்கட்டும். நான் இங்கே பீடத்தண்டையில் இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கேட்டுக்கொள்ளப் போகிறேன். இப்பொழுது நீங்கள் உங்களுடைய இதயத்தின் ஆழத்தில், உங்களுடைய ஆத்மாவின் ஆழத்திலிருந்து அந்த சிறு விசுவாச ஜுவாலையானது நீங்கள் இங்கே பீடத்தண்டை முன்னோக்கி வரும்படியாகவும் இப்பொழுது நீங்கள் புரிந்துள்ள இந்த செயலை செய்யும்படிக்கு உங்களிடத்தில் கூறினதை நீங்கள் உணர்கிறீர்களா? உங்களுடைய கரங்களை உயர்த்தின பிறகு முன்னோக்கி நடந்து வருகிறதையும் அந்த சிறு ஜுவாலையானது உங்களுடைய இதயத்தில் உள்ள ஒரு உண்மையான ஜீவனுள்ள விசுவாசத்தை நோக்கி எரிய துவங்குகிறது என்று நீங்கள் அதை உணர்கிறீர்களா? இயேசு உங்களுடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார் என்று நீங்கள் இப்பொழுதிலிருந்து அவருடையராய் இருக்கப் போகிறீர்கள் என்றும் இப்பொழுது நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் விசுவாசித்தால் நீங்கள் உங்களுடைய வலதுகரத்தை அவரிடம் உயர்த்துவீர்களா? இயேசு உங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்திருக்கிறார் என்பது போன்று நீங்கள் உணர்வீர்களேயானால் பீடத்தை சுற்றியுள்ளவர்கள் நீங்கள் உங்களுடைய வலதுகரத்தை உயர்த்துங்கள். சுற்றிலும் உள்ளவர்கள் இப்பொழுது 2-3 கரங்கள் மேலே அல்ல, இப்பொழுது அப்படியே ஒவ்வொருவரும் தொடர்ந்து ஜெபியுங்கள்.